नमः परमर्षिभ्यो नमः परमर्षिभ्यः हरिः ओम् अन्तरायतिमिरोपशान्तये शान्तपावनमचिन्त्यवैभवं तं नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः यस्यान्तर्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्यासिने नानावादिनगेन्द्रसङ्खपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् आवर्तपुर्यां जनितं प्रपद्ये पाण्डेशदेशे विहृतं प्रपद्ये शोणाचलप्रस्थचरं प्रपद्ये भिक्षुं तपः क्लेशसहं प्रपद्ये आब्रह्मकीटान्तसमं प्रपद्ये जितारिषड्वर्गमहं प्रपद्ये सर्वज्ञतासारभृतं प्रपद्ये निस्सीमकारुण्यनिधिं प्रपद्ये अस्मात् प्रपञ्चादधिकं प्रपद्ये विश्वाधिकोक्तेर्विषयं प्रपद्ये कालग्रहग्राहभयापनुत्त्यै कृतान्तशिक्षाकृतिनं प्रपद्ये विनेतुमार्तिं विषयाध्वजन्यां विज्ञानमूर्तिं दधतं प्रपद्ये कन्दर्पदर्पज्वरवारणाय कामारिलीलावतरं प्रपद्ये आजन्मवर्णिव्रदिनं प्रपद्ये कुण्डीभृतं दण्डधरं प्रपद्ये ब्रह्मासनध्यानरतं प्रपद्ये ब्रह्मात्मभूयं यतिनं प्रपद्ये हरं प्रपद्ये विचरं प्रपद्ये स्वतन्त्रतायाः सदनं प्रपद्ये अमेयसामर्थ्यवहं प्रपद्ये विशुद्धविज्ञानिवरं प्रपद्ये दौर्भाग्यतापत्रयकर्ममोहसन्तापहन्तारवहं प्रपद्ये यथार्थसङ्कल्पमपेतपापम् अवाप्तकामं विशुचं प्रपद्ये मनःप्रसादं भजतां दधानं मुग्धस्मितोल्लासिमुखं प्रपद्ये व्यथामशेषां व्यपनीयमोदप्रदेन नाम्ना रमणं प्रपद्ये शिवं प्रपद्ये शिवदं प्रपद्ये गुरुं प्रपद्ये गुणिनं प्रपद्ये मदीयहृत्पद्मजुषं प्रपद्ये शरण्यमीशं शरणं प्रपद्ये இந்த ஃபேன் வேண்டாம், சிம்பிளாக தான் வச்சோம். உபனிஷத் சாரத்தை பூரா நேற்றுக்கு நாம் சொல்லியாச்சு. தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அன்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷ சேது அப்படின்னு ஒரு மந்திரம். முண்டக உபனிஷத்தில் வருது இந்த மந்திரம். தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம், ஆத்மாவை தெரிஞ்சுக்கும். ஜானத அப்படின்னா தெரிஞ்சுக்கும். ஏகம் ஜானத, அது ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கும். தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம், உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோன்னு மட்டுமில்லை, அந்யாவாச்சோ விமுஞ்சத, மீதி இருக்கிற என்னென்ன வாக்கு வியாபாரங்கள் இருக்கோ, மீதி என்னெல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கியோ, என்னெல்லாம் விவகாரம் பண்ணுறியோ அதையெல்லாம் விட்டுடு. அப்படி பண்ண உனக்கு முடியுமானால் அமிர்தசேஷ சேது, இது வந்து இட் இஸ் த டைரக்ட் ரோடு டு அமிர்தத்துவம், நிர்வாணம். அப்படின்னு ஸ்ருதி ஒரு டேப்லெட் ஃபார்மில் இந்த வித்தியை கொடுக்கறது. பகவான் வாழ்க்கை பூராவும் அதுக்கு வழி காட்டின்றே இருந்தது. இந்த உள்ளது 40ங்கிறது பகவான் பண்ணின பெரிய, நமக்கு பண்ணின பெரிய அனுகிரகம். ஈஸ்வரன் பிரம்மம் ஆத்மா எந்த பேரும் கொடுக்கலை உள்ளது அப்படின்னு. உள்ளதுன்னு இருக்கிற பொருள், இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். இருக்கிற பொருள் என்ன? ஈஸ்வரன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டான். பகவான்கிட்ட ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்து, நான் வந்து இந்த கடவுள் வேதம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சுவாமி அப்படின்னு சண்டை போடுறதுக்குன்னே சில பேர் வருவா. பகவான்கிட்ட அடியார்கள் சில பேர்லாம் நேற்றுக்கு சொன்னேனே, ரொம்ப பக்கத்தில் வரவாள்கிட்ட கோவிச்சுப்பா, சண்டை போடுவா, அப்படியெல்லாம் இருந்திருக்கான். பகவானுடைய ப்ரொடெக்டர்ஸ் கூட இருந்த அடியார்களில் அட்டெண்டன்ஸ், அவளை பார்த்து நிறைய பேர் கூட ரொம்ப மனசு நொந்து போயிருக்கா, ஏன் பகவான் பக்கத்தில் இப்படி இருக்காளேன்னுட்டு. ஒரு அம்மா தினமும் பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணுவான். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுற அம்மானே பேர் அவளுக்கு. நமஸ்கார லக்ஷ்மியா என்ன பேர் அவளுக்கு? என்னவா? நமஸ்கார ஜானகி. நமஸ்கார ஜானகினே பேர் அவளுக்கு. நமஸ்காரம் பண்ணி பகவானை பிரதட்சிணம் பண்ணு அப்படின்னு ஆசிரமத்தில் இப்படி ஆரம்பிச்சு கொடுத்தனா ரொம்ப கஷ்டம் இல்லையா? பகவான் வந்து ரொம்பவே தப்பிச்சுன்னு கொடுத்தேன். ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் இவ்வளவு சுதந்திரமாக வேற யாரும் இருந்திருக்கானே சொல்ல முடியாது. ஒரு கழுத்தில் ஒரு மாலை போட விடலை, தொட்டு நமஸ்காரம் பண்ண விடலை, தான் உபதேசம் பண்ணுற அந்த ஆத்மாவாகவே சரீரமாக கூட கிட்டத்தட்ட அப்படியே இருந்து கொடுத்தேன். இப்போ நாங்கள்லாம் கூட பல இடத்துக்கு போகிறவா, அதோட கஷ்டம் நல்லா தெரியும். ஜனங்கள் வரபோது, நிறைய பேர் பப்ளிக் வரபோது எவ்வளோ கஷ்டம் இருக்கும். பகவானுக்கு சூழ்ந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே வந்துடுத்து. யாரும் பக்கத்தில் போகாமல் பகவானை தீண்டா திருமேனியாக பார்த்துண்டாவாள்லாம். ஆனால் அவள் கொஞ்சம் பேர் கெட்ட பேர் வாங்கிண்டா. இந்த கிருஷ்ணசுவாமி இருந்தார், வந்த வாழ்க்கையெல்லாம் கத்துவார். அவர் கத்துவர்னா எந்த அளவுக்கு கத்துவர்னா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு லேடி, அவள் வந்து லோகத்தில் பொலிட்டிக்கல் லெவலில் ரொம்ப பவர்ஃபுல். அவள் வந்து பகவான்கிட்ட ரொம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். இந்த கிருஷ்ணசுவாமிங்கிறவரோ அவர் வேலைக்குன்னு நிறுத்தியிருக்கிறவர் தான் பகவானை பார்த்துக்கிறதுக்கு. இவா ரெண்டு பேருக்கு எவ்வளோ அந்தரம் இருக்கு இல்லையா. அந்த அம்மாக்கிட்ட எழுந்திருந்து போடி அப்படின்னு விட்டான். நிறைய பேருக்கு தாபம், ஏன் பகவான் பக்கத்தில் இருக்கிறவா இப்படி இருக்கிறாளே இருக்காளே அப்படின்னு தாபம் இருந்தது. இந்த நமஸ்கார ஜானகிங்கிற அம்மா நமஸ்காரம் பண்ணுவா, பிரதட்சிணம் பண்ணுவாள். இந்த கிருஷ்ணசுவாமி தினமும் இந்த அம்மாவை திட்டின்றே இருக்கு, எனக்கு தான் பக்தி இருக்குதுன்னு காட்டுறது அப்படின்னு திட்டின்றே, எனக்கு தான் பக்தி இருக்குதுன்னு ரொம்ப வேஷம் போடுறது. ஒரு நாளைக்கு அந்த அம்மா கோபம் வந்துடுச்சு. அந்த அம்மா என்ன பண்ணால், பகவானை பார்த்து கிருஷ்ணசுவாமியும் பார்த்து பழுத்த மரத்தில் கொழுத்த முள் அப்படின்னு போயிட்டான். பகவான் நல்ல பழுத்த மரம் மாதிரி இருக்குது, இது கொழுத்த முள் அப்படின்னு போயிட்டான் அந்த அம்மா. அந்த அம்மா போனதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணசுவாமியை மெதுவாக பார்த்தேன், ஏன்பா பேசாமல் இருக்கிறது தானே, நீ ஏதோ சொல்லிவிட்ட, அந்த அம்மா நம்ம கதையெல்லாம் எடுத்து வெளியில் விடணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கும் திருத்தல் கொடுக்கணுமோ இல்லையோ. அடுத்த நாள் அந்த அம்மா வந்தப்போ, அம்மா ஜானகி நீ வந்து நமஸ்காரம் பண்ணுறேன் பிரதட்சிணம் பண்ணுறேன், நீ பண்ணுறதை பார்த்து எல்லாரும் என்ன நினச்சின்னு விட போகிறா, இந்த மாதிரி தான் இந்த ஆசிரமத்தில் பண்ணணுமாக்கும்னு நினச்சின்னு விட போகிறா. அப்புறம் எல்லாரும் என்னை பிரதட்சிணம் பண்ண ஆரம்பிச்சுன்னா எங்கள் கதை என்னாச்சு, அரச மரம் தான், அரச மரம் மாதிரி இருக்க வேண்டியதான் எல்லாரும் பிரதட்சிணம் பண்ண. அவகிட்ட எல்லாம் இவாளாம் சண்டை போட்டு திட்டி கெட்ட பேர் வாங்கிண்டா, தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. பகவானே சொல்லியிருக்கு, இது வெளியில் வராத ஒரு இன்சிடெண்ட். இது ஆசிரமத்தில் ஒரு நாய் வந்து நுழைஞ்சு ஆசிரமத்தில் இருக்கிற நாய்கள்லாம் குறைச்சுட்டே இருக்கு. இந்த கிருஷ்ணசுவாமி இருக்காரு, அவர் இருக்கார் பகவான் பக்கத்தில். ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தவாள்லாம் கூட அவரை பார்த்துருப்பா இங்கே ஆசிரமத்தில், அவர் இருக்கார். அப்போ பகவான் கேட்குறது என்ன, என்ன ஓய் நாயெல்லாம் ஒரே குறைக்கிறதே ஆசிரமத்தில் அப்படின்னு கேட்டிருக்கு. இவர் சொன்னார், அது பகவானே வெளியிலேருந்து ஒரு நாய் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, ஆசிரமத்தில் இருக்கிறதெல்லாம துரத்துறது, ஓ உங்கள்கிட்டேருந்து கத்துன்னு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நான் பார்க்க. அந்த லெவலுக்கு பகவானே கேலி பண்ணியிருக்கவர், உங்கள்கிட்டேருந்து கத்துன்னு இருக்கு போல் இருக்கு. ஆனால் அவளும் தேவை, ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவள்லாம் அவ கெட்ட பேர் வாங்கிண்டா கூட பகவான்கிட்ட நெருங்காமல் எல்லாம் பகவானை பார்த்துண்டா, இல்லாட்டா இந்த அத்தியாத்மத்தில் ரொம்ப கஷ்டம். பல விதத்துலேயும் பக்தாளுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டிஸ் வரும். அத்தியாத்மத்தில் வர்றது போல் பைத்தியங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவாளும் இருப்பா, பைத்தியங்கள் இருப்பா, சைக்கிக் பிளெயினில் இருக்கிறவா இருப்பா, எல்லாம் எவ்ரி திங் கோஸ் இன் த நேம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த பேலன்ஸ் வர்றது இருக்கே ரொம்ப அபூர்வம். ஒருத்தர் வந்து பகவான் சந்நிதியில், இது சாதுவம் சுவாமி உள்ளது 40 கமெண்ட்ரிலேயே இந்த இன்சிடெண்ட் போடுறார். பகவான் முன்னாடி வந்து உட்காந்துண்டு தன் கையால் தன் கழுத்தையே பிடிச்சிண்டு நெருக்கிண்டு, நீங்கள் இப்போ எனக்கு ஈஸ்வர சாட்சா்காரம் கொடுக்கலைன்னா என் கழுத்தை என் கையாலேயே நெருக்கிண்டு நான் பிராணனை விட்டுவிடுவேன். பக்தாளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, இது பைத்தியம் என்ன பண்ணும் தெரியாது. பகவான் காமாக பார்த்துட்டு இருந்து, அப்பா நமக்கு வந்து கடவுள் சாட்சா்காரம் கடவுளை பார்க்கறது எல்லாம் வேண்டாப்பா, நான் உசிரை விட்டு விடுவேன், எனக்கு இப்போ காட்டி கொடு, இப்படியெல்லாம் ஒரு நான் எழும்புறதே அது எழும்பாமல் இருந்தாலே போரும், அந்த அகங்காரம் முதிக்காமல் இருந்தாலே போரும், அந்த நிம்மதியே போரும் அப்படின்னு தான் பகவான். அந்த அபிமானம்தான் சகல துக்கத்துக்கும் மூல காரணம். அந்த அபிமானம்தான் ஆத்மாவை மறைக்கிறது. நம்ம ஸ்வரூபத்தை மறைச்சின்னு அந்த அபிமானத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாடி பார்த்தால் ஒழிய அது நீங்காது. என்னதான் சாதனை பண்ணினாலும் எங்கெல்லாம் போனாலும் அல்டிமேட்டாக நான் யார் விசாரத்துக்கு வந்தாகணும் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு அடம்புடி. இதுக்கு பகவான் கொடுக்குற எக்ஸாம்பிளே சுங்கச்சாவடி தப்பாதுங்கிறது தான். செக் போஸ்ட்லேருந்து உனக்கு தப்பிச்சுக்கவே முடியாது. நீ எங்கே போ? இப்போ ஆசிரமத்தில் வர பக்தாலே நிறைய பேர் சொல்லுவேன், நான் யார் விசாரம் முடியாது. சரி, இப்போ முடியாதுன்னா விட்டுடு, ஆனால் சுற்றி அடித்து நீ அங்கே தான் வந்தாகணும். இங்கே என்ன தான் பண்ணு, லாஸ்டில் ஒன்றை நீ புரிஞ்சிக்காமல் உன்னால் அந்த பக்கம் போக முடியாது. நீ வைகுண்டத்துக்கு போனாலும் முடிவில் அதுதான் ஆகணும். பகவான்கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், வைகுண்டத்தில் போனால் எப்படி இருக்கும் பகவான் அப்படின்னு. வைகுண்டத்தில் போனால் என்ன, பெருமாள் இப்படி இருப்பார், பக்தாள்லாம் அப்படி இருப்பார், இங்கே இருக்கிற மாதிரி தான் கதை அப்படின்னு. இல்லை, அங்கே போனால் பகவான் பெருமாள் நம்மக்கிட்ட பேசுவாரா? ஏன், நம்மளாம் பேசுகிற மாதிரி பேசுவார். உங்கள் உங்கள்கிட்ட பிரியம் வந்துதானா உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு. பகவானுக்கு நம்மக்கிட்ட பிரியம் வந்துதானா என்ன பேசுவார் அப்படின்னு கேட்குறார். பெருமாளுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிரியம் வந்ததானா, நீ யாருன்னு விசாரம் பண்ணி பாருவு அப்படின்பார். முடிவில் சுற்றி அடித்தாலும் அங்கே தான் வந்தாகணும். அதனால் வேதத்துக்கு பூரா சாரமான விஷயம், சாஸ்திரத்துக்கு பூரா யோனி சோர்ஸ் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கு. நாம் நம்மக்கிட்டே தப்பிச்சுக்கவே முடியாது. எல்லா துக்கத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது அஞ்ஞானம்தான். அந்த அஞ்ஞானத்தை விளக்கிக்கிறதுக்கு ஒரு மருந்து தான் இருக்குது, ஞானம்ங்கிற மருந்து. அந்த ஞானத்தை பகவான் வாழ்க்கை பூராவும் ரொம்ப சுலபமாக, ரொம்ப லலிதமாக, நேரடியாக தன்கிட்ட வந்தவாளுக்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவள் எடுத்துண்டா, ஆனால் எல்லாருக்கும் போதனை பண்ணிட்டு. உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ விசாரம் பண்ணிப்பாரு, நீ யாருன்னு விசாரம் பண்ணிப்பாரு போதனை பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா நமக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிறது நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான். அங்கேருந்தான் ஒரு சுற்றி சுற்றினேன். ஒரு பையன் வந்து பகவான்கிட்ட வந்து கேட்குறான், நான் கடவுளை நம்பலே, வேதத்தை நம்பலே, அதை எங்கேயோ விட்டு போச்சேன்னு நினச்சிருந்தேன். அப்போ பகவான் அவங்ககிட்ட சொல்கிறது, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்ப்பா, எல்லாம் பொய் அப்படின்ற. இவன் சண்டை போடுறதுக்கு வந்த வாளுக்கு எப்போவுமே நாம் அவ கூட சேர்ந்துன்னு கொடுத்தனா எப்படி சண்டை போட முடியும்? நம்மக்கிட்ட யார் சண்டை போட வராளோ அவளாவே நாம் மாறிவிட்டோன்னா அவளால் சண்டை போட முடியாது. அதை எதிர்த்து நிற்கணும், எங்கேயுமே துவைதம் வேணும், அப்போ தான் சண்டை. அத்வைதி யார்கிட்டையுமே சண்டை கிடையாது, ஏன்னா எல்லாருக்கூடையும் சேர்ந்து நிடுவான். லௌகிகங்கிட்டையும் சேர்ந்து நிடுவான், வைஷ்ணவங்கிட்டையும் சேர்ந்து நிடுவான், சைவங்கிட்டையும் சேர்ந்து நிடுவான். அந்தசாக்தோ பகிஷைவா வியவஹாரேத்து வைஷ்ணவா, அவ்வளோதான், எல்லாமே ஆயிடுவான். அவன் யாருக்கிட்டையுமே சண்டை கிடையாது. இவன் வந்து பகவான்கிட்ட சண்டை போடுறதுக்குன்னு வந்து கேட்டுருக்கான். பகவான் வந்து நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்னு ஒருத்த, எல்லாம் பொய், நீ இருக்கியோ இல்லையோ, இதெல்லாம் பொய்னு சொல்கிற, நீ இருக்கியா இல்லையா, நான் இருக்கேன் அது போகிறோம், நீ இருக்கியோ இல்லையோ, நீ தான் ஆஸ்திகன். ஏன்னா நீ நாஸ்தின்னே சொல்லலை, அஸ்மி அப்படின்னாலே அஸ்தின்னு தான் அர்த்தம், இருப்பு. இருப்பை யாராலையும் நிஷேதம் பண்ண முடியாது. இருக்கேங்கிற உணர்வு, எக்ஸிஸ்டன்ஸை யாராலையும் நிஷேதம் பண்ண முடியாது. எல்லாரும் அகமஸ்மி அப்படின்னு தான் சொல்கிறான், நாகமஸ்மின்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் அந்த இருப்பு இருக்கே அந்த இருப்பை கவனிச்சுப்பார். அந்த இருப்போட ஸ்வரூபம் என்ன, நான்கிற அனுபவத்தோட ஸ்வரூபம் என்ன, அந்த ஜாகிரதையாக பார்க்கணும். இங்கே ஒரு சின்ன வித்தியாசம், பகவானுடைய உபதேசத்தில் முதல்ல சொன்னேன், தஹர வித்யாங்கிறது ஒரு பக்கம், பிரம்ம வித்யாங்கிறது ஒரு பக்கம்.
இந்த ஹிருதய வித்யாங்கிறது பகவான் காட்டின சூக்ஷ்மமான ஒரு உபாசனா மார்க்கம். எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் அப்படின்னு சொன்னோமே, அது வந்து பிரம்ம வித்யைக்கு கொண்டு விடக்கூடியதாயிருக்கிற ஒரு உபாசனா மார்க்கம். மகாயோகம்னே பகவான் அதுக்கு பேரை கொடுத்தது. இன்னொரு பக்கம் இதே மாதிரி பகவான் வந்து மகா வாக்கியத்தையே போதனை பண்ணுறது, அந்த இருக்கிற வஸ்துவை பாரு, அது ஹிருதய வித்யா இல்லை, அது நான் யார் விசாரம் இல்லை, அந்த இருக்கிற நான் இருக்கேன் அது பூர்ண வஸ்து, அதுவே நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். இருந்தொளிர் அது ஈகோ இல்லை, அந்த இருந்து பிரகாசிக்கக்கூடிய அகங்கிற அனுபவம் இருக்கே அது அகங்காரத்தை பகவான் சொல்லலை, நம்ம உண்மையான இருப்பு. அது டைரக்டாக நமக்கு அதில் கவனம் போகிறதானா நான் யார் விசாரம் கூட வேண்டாம், நேரடியாக நம்ம கவனம் வந்து இருக்கக்கூடியதான அந்த சத் வஸ்துவில். ஒரு சத்குரு சொல்கிற போது பகவான் லெட்டர்ஸில் ஒரு இடத்துல பகவான் சொல்கிறது, ஒரு சிஷ்யர் கேட்குறார், ஸ்ரவணத்தினால எப்படி பகவானே சாட்சா்காரம் வரும் அப்படின்னு கேட்குறது. அதுக்கு பகவான் சொல்கிறார், பக்குவமான ஒரு சிஷ்யர் குரு கிட்ட போகிறார், குரு வந்து இருக்கிறது அதுதானப்பா அப்படின்னு சொல்கிற போதே இவன் அடங்கிவிடுவான் அப்படின்னு. ஒன்றும் பெரிய விசாரம், புத்தி வியாபாரம், முயற்சி, கஷ்டம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. சத்தாச்சித் சுக ரூபமஸ்தி சததம் நாஹம் நச்சத்வம் ரிஷாம் நேதம் வாபி ஜகத் பிரதிருஷ்டம் அகிலம் நாஸ்தி திஜானீஹி போ யத் ப்ரோக்தம் கருணாவசாத்வயி மயாம் தத் சத்யமே தத் ஸ்புடம் ஸ்ரத்தத்ஸ்வானக சுத்த புத்திரசிச்சேத் மாத்ராஸ்துதே சம்சய. ஒரு குரு உபதேசம் பண்ணுற பிரக்கிரியையே பகவத் பாதால் சொல்கிறா, குழந்தே நீ ஸ்ரத்தையோடு கேளு, கொஞ்சம் கூட உனக்கு இதில் சந்தேகம் வராமல் இருக்கட்டும், டவுட் வராமல் இருக்கட்டும். சத்தாச்சித் சுகரூபமஸ்தி சததம், எப்பொழுதும் இருக்கிறது என்ன அப்படின்னா, இருப்பு மாத்திரமா ஆனந்தம் மாத்திரமா எந்த ஒரு வஸ்து இருக்கோ அது நிரந்தரம் இருப்பே ஸ்வரூபமாக இருந்துருக்கு, அது நிஷேதம் பண்ணவே முடியாது. அந்த இருப்பை மாத்திரம் நிஷேதம் பண்ணவே முடியாது. அது ஜாகிரத்தில் இருக்குது, சொப்பனத்தில் இருக்குது, சுஷுப்தியில் இருக்குது, பால்யத்தில் இருக்குது, கௌமாரத்தில் இருக்குது, யௌவனத்தில் இருக்குது, வார்த்தக்கியத்தில் இருக்குது, எப்பவும் அனுபவைகஸ்வரூபா. As the nature of pure experience, consciousness, experience, these are synonyms. Experience na edayavadu experience pandradilla. Pure experience, anubhavaika swarupa, kevala anubhava swarupa, swayam prakasha anubhuti. Appadi irukkira andha anubhavam, adu namakku nama unarve swarupama, aham ahamgra anubhava swarupama. அகம் பதார்த்த அகம் பதார்த்த ஆலம்பன அகம் பிரத்யாலம்பன அப்படின்னு நான்கிற அந்த அனு சொல் இருக்கே இல்லையோ, அந்த சொல்லோடு உண்மை பொருள். அருணாச்சலத்தையே பகவான் அப்படித்தானே சொல்கிறார், ஹிருதயத்தில் அகம்பதத்துடைய ஸ்வரூபமாகவே அண்ணாமலை இருக்கார். வெளியில் இருக்கிற மலை வந்து ஒரு மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி. அருணாச்சலம் நம்ம ஹிருதயத்தில் நம்ம ஆத்மாவா, நம்ம ஸ்வரூபமா, நம்மெல்லாம் நான் 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 சொல்கிற போது அதையே தான் குறிக்கிறோம் இல்லையா. அந்த ஒரு மந்திரம் மாத்திரம் யாரும் உபதேசம் பண்ணாமல் எல்லாரும் ஜபம் பண்ணுறோம். இப்போ சிவா சிவா சிவானாக்கா உபதேசம் வேணும், ராமா ராமானா உபதேசம் வேணும், கிருஷ்ணா கிருஷ்ணானா உபதேசம் வேணும். எந்த உபதேசமும் இல்லாமல் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கின ஒரு ஜபம், அஜபா ஜபம். அந்த ஜபம் பகவான் வந்து அருணாச்சலம்னு ஹிருதயத்தில் துடிச்சுட்டு இருந்ததுன்னு சொல்கிறது, அது பகவானுக்கு மாத்திரம் இல்லை, சகல ஜீவனோட ஹிருதயத்துலேயும் அந்த துடிப்பு இருக்குது. அந்த துடிப்பு ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முதல்ல எல்லாம் சொல்லும், பாப்பாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும், எனக்கு வேணும்னு சொல்ல தெரியாது, நான்னு சொல்ல தெரியாது. அதுக்கு ஏதாவது பிடிக்குமானா பாப்பாவுக்கு சாக்லேட் வேணும் அப்படிங்க, அதோட பேர் என்னவோ அந்த பேரை சொல்லி வேணும்னு சொல்லும். அப்படி கொஞ்ச நாள் பிறத்தியாரு கூட கலந்து கொடுத்தானா நாமெல்லாம் உபயோகப்படுத்துகிற வார்த்தையிலேருந்து அது மெதுவாக பெருக்கி எடுத்துக்கும் அதை நான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நான்ங்கிறத தனக்குள்ளே இருக்கிற துடிப்போட பேராக கொடுத்துட்டப்புறம் தான் அந்த குழந்தை வியாகரிக்கிறது அகம் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை நான் சொல்கிறத தான் நான் வரல, அந்த நான் வந்து கர்ப்பத்தில் முதல்ல வந்தாச்சு இல்லையா. நாலு நாள் முன்னாடி நம்ம சொன்னோம், புதுசாக வந்தவா நிறைய பேர் இருக்கா. பகவான் ஒரு வார்த்தை உள்ளது நாற்பதில் உபயோகப்படுத்துறது, கருவாமகந்தை அப்படின்னு. கருவுனாக்கா ஃபீட்டஸ், கர்ப்பத்துக்குள்ளே வர அந்த பீஜம் இருக்கோ இல்லையோ, அந்த பீஜம், அந்த பீஜம் மேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல கர்ப்பத்துக்குள்ள நான்கிற, இட் வாஸ் ஓன்லி எ மியர் ஐ தாட், அண்ட் தட் ஐ தாட் அப்சர்வ், ஐ தாட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் சங்கல்பசக்தி பிகேம் எ மேட்டர், ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். அதுக்கப்புறம் தான் அது சரீரமாக டெவலப் ஆகுது. அதனால் முதல்ல அந்த அபிமான பீஜம்தான் ஹிருதயத்தில் பிரவேசமாகிறது, கர்ப்பத்தில் பிரவேசமாகிறதுங்கிறதுனாலே கருவாமகந்தைங்கிற பதத்தை பகவான் உபயோகப்படுத்துறது. இப்போ நாமளும் நான் யாருன்னு விசாரம் பண்ணி ஆழ்ந்து ஹிருதயத்தில் முழுகி அந்த நான்கிற சுத்தமான ஸ்பூர்த்தியில் போகிற போது, வி ஆல்சோ ரீச் தட் சேம் ஸ்டேட், தட் பிரிமார்டியல் ஸ்டேட் இன் விச் வி வர் before taking birth. As the pure form of the foremost pulsation of energy, chit spurti, chit spandanam, illaya, and the spandanam mattuma அகம் 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 அகங்கிற நான் நான் நான். அதனாலேயே பகவான் ரொம்ப பக்குவமானவாளுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்துருக்கு. நிறைய அதீவ பக்குவமான சில சாதகர்கள் பகவான்கிட்டேருந்து இப்படியே உபதேசம் வாங்கிட்டு இருக்கா. பகவான் அவள்கிட்ட சொல்லியிருக்கு, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் யாருங்கிற இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டே இரு, அப்புறம் இந்த ஹிருதயத்தில் நான் 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 சொல்லிட்டு அதுவே கொண்டு விட்டுடும் அப்படின்னா அது ஒரு மந்திரமாக பண்ணிவிட முடியாது. யாருக்காவது ஒரு இனிஷியேஷன் கொடுக்குற மாதிரி நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது. அது பகவான் கொடுக்குற போது அப்போவே அவ கவனம் வந்து அந்த ஸ்ட்ரீம் உள்ள, அந்த ஸ்ட்ரீம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த தாரா, அந்த அகமோட ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. நாம் கவனிக்க கவனிக்க தெரியும் அந்த ஒரு ட்ராக் இருக்குது நமக்குள்ளே, ஒரு சூத்திரம், சூத்திராத்மானே பேர் அதுக்கு. எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற ஒரு ஒரு த்ரெட் இருக்குது. அந்த த்ரெட்டில் பிடிப்பு வந்துவிட்டானால், ஆந்தரிகமாக அந்த சூத்திரத்தை நாம் ஸ்பர்ஷம் பண்ணிவிட்டோமானால், அத்தியாத்ம சாதனை அப்போ தான் அலைவாருது. அது வரைக்கும் கொஞ்சம் ஜடமாக இருக்கும், ஏதோ பச்சை தண்ணியை கடையிற மாதிரி இருக்கும். அதை போய் ஸ்பர்ஷம் பண்ணுறது ஹிருதயத்தில், அந்த அகம் அகம் அகங்கிற ஸ்பூர்த்தியை கிரகிக்க, அதை நாட, அந்த நான்கிறது எங்கே உதிக்கிறதோ அந்த இடத்துல அடங்கும். அடங்கும்னா வாஸ்தவத்தில் அது மறையலை, இட் ரிவீல்ஸ் இட்ஸ் ரியல் நேச்சர். அது வந்து ஒரு தூணில் பேய் நினச்சிட்டு லைட் அடித்து பார்த்தா தூண் தெரியற மாதிரி, இந்த அகத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கவனிக்க ஸ்ரத்தாசக்தியினால் பார்க்க பார்க்க, அது அகந்த இல்லை, அது சுத்தமான சைதன்யமே அதோட ஸ்வரூபம், அது மாறுபாடில்லாத பூர்ண வஸ்து, அமிர்தத்துவங்கிற அனுபவம் ஹிருதயத்தில் தெளிவாக ஏற்படுறது. அப்படி தெளிவாக ஒரு க்ஷண நேரத்துக்காவது அந்த ஸ்பூர்த்தி யாருக்கு வந்துடுத்தோ அவகிட்டத்தான் பகவானோ இல்லைன்னா சத்குருவோ உபனிஷத்தோ சொல்கிறது தத்துவமசி. நீ இப்போ அனுபவிச்சியே அதுதான் உன்னோட ஸ்வரூபம். நீ இப்போ எந்த நிலையில் இருந்தையோ அதுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. நீ இத்தனை நாளைக்கு எந்த பர்சனாலிட்டி கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருந்தியோ அதை விடு, அதை புறக்கணிச்சு இரு. தத்ராத்மத்வம் திருடீகுருவன், அகமாதிஷு சந்தியஜன், உதாசீனதையா தேஷு திஷ்டேது கடபடாதிபத் அப்படின்னு விவேக சூடாமணி. அந்த எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கோ தத்ர ஆத்மத்வம் திருடீகுருவன், ரெக்கக்னைஸ் யுவர் செல்ஃப் தேர். அகமாதிஷு சந்தியஜன், இக்னோர் யுவர் செல்ஃப் இமேஜ். அப்படி இருந்து பழகு. இதில் ரொம்ப சூக்ஷ்ம விஷயம், இது ரொம்பவே வேதாந்த விசாரம் பண்ணின வாளுக்கு, அப்படி இருக்கிற வாளுக்கு இப்போ சொல்கிறது ஏதாவது புலப்படும். அப்படி அந்த உபதேசத்தை தான் நாம் நேற்றுக்கு பார்த்தோம். அதுவே நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். ரொம்ப பாக்கியம் பண்ணினவாள் சில பேருக்கு அதுவே நீ அப்படின்னு குரு சொல்கிறதே முடிஞ்சு போச்சு. ஆதிசங்கரர் நமக்கு தெரியும், 11 வயசில் ஜீவன் முக்தராக காசியிலேருந்து பாரதம் பூரா சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தார். 8 வயசில் அவர் குருவை தேடிண்டு கோவிந்த பகவத் பாதரை தேடிண்டு கேரளத்திலேருந்து மத்திய பிரதேஷ் பர்யந்தம் போனார். மத்திய பிரதேஷில் நர்மதா நதி கரையில் ஒரு குகையில் கோவிந்த பகவத் பாதரை பார்த்ததா கதை. அங்கே குரு சந்நிதியில் இவர் குரு வந்து நீ யாரு அப்படின்னு கேட்குறார். இங்கே மகாவாக்கிய உபதேசம் இல்லை, குரு வந்து சிஷ்யர்கிட்ட நீ யாருன்னு கேட்குற. நேச்சுரலி டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்ம பர்சனாலிட்டியை பற்றி இருக்கிற க்வெஸ்டின் எழும்பித்தானால் பதில் எப்படி வரும்? அந்த பதில் வரதோ இல்லையோ அதுக்கு பேர் தான் அத்தியாசம்னு வேதாந்திகள் சொல்கிறான். அத்தியாசம்னா என்னன்னா, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்மளை யாராவது கான்ஃபிடென்ட் பண்ணினா அவர் இக்னரன்ஸ் வில் ரிவீல் இட் செல்ஃப். டைரக்டாக சில சமயத்தில் மறைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் வேதாந்தம் எல்லாம் விசாரித்து பகவானோட புஸ்தகங்கள்லாம் படித்தோம்னா நான் ஆத்மா வேதாந்தம் படித்தவன். அப்போ யாராவது வந்து நீ யாரு அப்படின்னு கேட்டுதானா, நான் பிரம்மம், நான் சரீரம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் இன்டைரக்டாக வந்து யாராவது வந்து ஏ நீ வந்து ஏதோ கீழ் ஜாதியில் பிறந்தவன் தானே அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு, நீ ஒன்றுமே தெரியாது இல்லையா உனக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வரும். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் இதெல்லாமே இன்டைரக்டாக கேட்குற போது நமக்கு உள்ளேந்து கிளம்பி வெளியில் வந்துடும். இதுக்கு தான் அத்தியாசம்னு பேர். அத்தியாசம்ங்கிறது சும்மா சாஸ்திரமாக டிஃபைன் பண்ணலாம். விவகாரத்தில் பார்க்குற போது சுஷுப்தியை தவிர இருக்கிற எல்லா அவஸ்தைகள்லையும் அத்தியாசம் இருக்குது. எத்தனை அத்தியாசகா தத்தனை வியவஹாரஹா யதா சுஷுப்தௌ அப்படின்னு அதுக்கு நிருக்தி. எங்கே அத்தியாசம் இல்லையோ அங்கே விவகாரம் இல்லை. அது அப்படி ஒரு ஸ்டேட் ஏதாவது இருக்கான்னா டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்பில் வந்து எனக்கு எந்த வித சூப்பர் இம்போசிஷனும் இல்லை, ஐடென்டிட்டியும் இல்லை, சுகமே ஸ்வரூபமாக ஆத்மாவாகவே இருக்கேன். அகங்காரம் உதிச்சாச்சுன்னா அத்தியாசம் வந்தாச்சு. பூர்ண ஜானியாக இருக்கிறவனை எந்த நிலையில் அவங்ககிட்ட கேள்வி கேட்டாலும் உள்ளேந்து வர்றது ஒரே பதில்தான், தான் தன்னுடைய ஸ்வரூபம் என்னவோ அதுலேருந்து விலகாம். அப்படி தான் இங்கே பகவத் பாதாள் வந்து சின்ன பையன் சங்கரன் கோவிந்த பகவத் பாதர் நீ யாருன்னு கேட்குறான். அப்போ சொன்னது தான் ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயுகும் ந கம்னேந்திரியம் வா ந தேஷாம் சமூகம் அனைகாந்திகத்வாத் சுஷுப்தேக சித்த ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ந மாதா பிதாவான தேவான லோகாம் ந வேதான யஜ்ஞான தீர்த்தம் ப்ருவந்தி சுஷுப்தம் நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இப்படி 10 ஸ்லோகம். நான் உடம்பு இல்லை, மனசோ எதுவும் இல்லை, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தியாதி அவஸ்தைகள் எனக்கு இல்லை, எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணினா எந்த ஒரு சுத்தமான பிரஜை போதம் இருக்கோ சிவம் இருக்கோ அந்த சிவமே நான் அப்படின்னு 10 ஸ்லோகம். ஆதிசங்கரர் இனியொரு குழந்தைகிட்ட கேட்குறார். அந்த பையன் வந்து சின்னதுலேருந்தே மந்த புத்தி மாதிரி இருக்கு. நாம் வந்து மந்த புத்தின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். சில பேர்லாம் மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு அவளை வந்து நம்மளை மாதிரி ஆக்கிறதுக்கு பார்க்குறோம் இல்லையா. நல்ல ஆயுர்வேத கிரந்தங்கள்லாம் என்ன சொல்கிறதுனா, தே ஆர் நாட் ரிட்டார்டட் பீப்புள், தே பிலாங் டு எ ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் பர்த். அவ்வளோதான் அவளுக்கு இந்த ஜென்மாவில் அவ்வளவுதான் கர்மாவே தவிர அவளுக்கு வேற எந்த கர்மாவும் பண்றதுக்கு இல்லாததுனால அவ அப்படி இருக்கா. உன்னை பொறுத்தவரை அவ வந்து ஏதோ குறைச்சல் நீ நினைச்சுக்கிற. அவளுக்கு உன்ன மாதிரி காமம் கிடையாது, கோபம் கிடையாது, பந்தம் கிடையாது. இந்த ஜென்மாவில் புது கர்மா சேர்த்திக்கல, நிறைய ப்ராப்ளம்ஸ் அவளுக்கு இல்லை. உன்னோட லெவல்லேருந்து அவளை வந்து நீ ரிட்டார்டுன்னு நினச்சிக்கிற. ஞானியோட லெவல்லேருந்து நம்மளை எல்லாருமே ரிட்டார்டட் தான், மென்டலி ரிட்டார்டட் தான். சம்மார் அப்நார்மலி இன்சேன், சம்மார் நார்மலி இன்சேன், அவ்வளோதான். சிலது வெளியில் தெரியும், சிலது தெரியாது. இந்த இடத்துல இந்த பையன் வந்து மந்த புத்தி மாதிரி இருக்கான், ஆனால் வைத்தியர்கள் எல்லாமே சொல்லிவிட்டா இவன் மந்த புத்தி கிடையாது, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலேன்னு விட்டான். அவள் அப்பாவோ வந்து நல்ல வைதிகர், அக்னிஹோத்ரி பிராமணர். அவர் இந்த குழந்தைய அழைச்சின்னு வந்து ஆதிசங்கரர்கிட்ட நமஸ்காரம் பண்ண வச்சா நமஸ்காரம் பண்ணிகிட்டே படுத்துட்டுருக்கு. எழுப்பி உக்காதுன்னா பேசாமல் இருக்கு, பிரசாந்தமாக இருக்கு. அந்த பையன்கிட்ட பகவத் பாதாவை பார்த்து கேட்குறா, நீ யாருன்னு கேட்குறா. இந்த யோகிகள்லாம் இந்த மாதிரி கேள்வியை வச்சுட்டுருக்கான் உள்ள எழுப்புறதுக்கு. நீ யாருப்பா, எங்கேந்து வர, கஸ்துவம் சிசு, கஸ்ய குதோ சிகந்தா, கிம் நாமதே த்வம், குத ஆகதோசி, ஏதன்மயோக்தம் வதசார்பகத்வம், மத்ப்ரீதயே ப்ரீதி விவர்தனோசி. கஸ்துவம், நீ யாரு, குதா ஆகதாசி, எங்கிருந்து வர நீ, இல்லையா? பகவான் வந்து இதை தமிழில் மொழி பெயர்த்தது. யாருடைய மைந்தன் நீதான், எங்கு செல்கின்றாய் உன் பேர். இப்படி சங்கரன் நவில பாலன் சாற்றிட வாய் திறந்தான் அப்படின்னு இப்படி சங்கரன் கேட்குறான். இது பகவானுடைய வார்த்தை, இது அது அஸ்தாமலகத்தில் இல்லை. அந்த குழந்தைய பார்த்து இந்த பகவத் பாதால் வந்து கேட்குறான், நீ யாருன்னு கேட்க கம்பீரமாக அப்படி பார்த்து தான். இவ்வளோ நாள் யாரையுமே பார்க்கல, அது கண்ணை திறந்துன்றிருக்கே தவிர வேக்கண்ட் லுக் அப்படி இருக்கிற அந்த பையன் அப்படி பார்த்து தான் ஆதிசங்கரரை. சங்கர விஜயத்தில் சொல்கிறது முதல் தடவையாக அந்த பையன் யாரையோ ஒருத்தனை பார்க்குறான். இந்த பாகவதத்தில் ஜடபரதர் ரகுகணனை பார்க்குறதும் அப்படி தான், யாரையுமே பார்க்கலையா அவர் வாழ்க்கை பூராவும், யாரையுமே பார்க்காம இருந்தவர் இந்த ரகுகணனை முதல் தடவையாக அப்படி தலையை தூக்கி பார்த்தார் அப்படிங்கிறது பாகவதம். அந்த மாதிரி அப்படி பார்க்குறார், பார்த்தப்புறம் கம்பீரமாக சொல்கிறார், நாகம் மனுஷ்யோம் ந ச தேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந கிரஹி வனஸ்தஹ பிக்ஷுர் நஜாஹம் நிஜபோத ரூபஹ. நான் மனுஷன் இல்லை, தேவன் இல்லை, யக்ஷன் இல்லை, கந்தர்வன் இல்லை, பிரம்மச்சாரி அல்ல, கிரகஸ்தன் அல்ல, வானப்பஸ்தன் அல்ல, சந்நியாசியும் அல்ல, இதெல்லாமே சரீரத்தோட பேர். பின்ன நீ யாரு, நிஜபோத வடிவனாமே, நிஜபோத ரூபா, நான் நித்திய சுத்த புத்த முக்தஸ்வரூபமான ஆத்மா. நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவிறத்தம் நிரஸ்தாகிலோபாதிராகாசகல்பம் ரவிர்லோகச்சேஷ்டா நிமித்தம் யதா யஸ்ஸ நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. உபனிஷத் அது பகவத்பா. இந்த 14 ஸ்லோகம் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்னா, இது வந்து இந்த பையன் எழுதலை, இது பூர்வ காலத்திலேயே இருக்கிற ஒரு உபனிஷத். இந்த பையன் எங்கேயோ தர்சனம் பண்ணியிருக்கான், இப்போ வெளியில் விடுறான் அவ்வளோதான் அப்படின்னு. ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா, நான் ஆத்மா, நான் சரீரம் இல்லை. ஆத்மானா இனி எப்போ அடைஞ்சேன்னா, அடையிறதாவது ஆத்மாவை யாராவது அடைய முடியுமான்னு, இல்லை தன்னைத்தான் யாருக்காவது இழக்க முடியுமான்னு, தான் ஸ்வயம் பிரகாசமாக அபரோக்ஷமாக இப்போவும் அனுபவத்தில் நான் 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 இருக்கிறது என்ன, சரீரமாக நான் சொல்கிறது. நித்தியோபலப்திங்கிறதுக்கு எதாவது அர்த்தம், நித்தியோபலப்தின்னா எவர் அட்டைன்டு, யூ ஆர் நாட் கோயிங் டு அட்டைன் இட், இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் த எவர் வீல்டு. எப்பவுமே பிரகாசமானமாக இருக்குது இல்லையா, சரீரம் பிரகாசிக்கலை, நான்கிற உணர்வு ரூபமாக சூரியனை விட பிரகாசமாக நம்ம ஹிருதயத்தில் இருக்குது. சூரியனை பார்க்குறதுக்கு கூட கண்ணு வேணும், ஆனால் தன்னிருப்பை உணர்றதுக்கு இந்திரியங்கள் வேண்டாம், மனசு வேண்டாம், எதுவும் வேண்டாம். தானே தானாக பிரகாசிச்சுருக்கே அந்த உணர்வு, அந்த அகங்கிற அனுபவம், அந்த அனுபவம் வந்து சரீரத்தோடதோ மனசோடதோ அல்ல, ஆத்மா. அது இருக்கிறதுனால சரீரம் மனசு எல்லாம் வேலை பண்ணுறது, பிரபஞ்சம் தெரியறது. அது இருக்கிறதுனால நான் இருக்கேங்கிற அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை அகமஸ்மி அப்படின்னு அதை ஹோல்ட் பண்ணிக்கிறது. ஒரு பெரிய சொத்து இருக்குது, ஆனால் அந்த சொத்தை வந்து நாம் ப்ரொசஸ் பண்ணலையானா இழந்துடுவோம். அக்ஷரமண மாலையில் பகவான் சொல்கிறது, தேடாதுற்றனல் திருவருள் நிதி அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலம். இந்த ஆத்மா ஆத்மானுபவங்கிறது முயற்சி பண்ணாமல் கிடச்சிருக்கிற ஒரு பெரிய நிதி சொத்து. தேடாது உற்றனல் திருவருள் நிதி அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சல அப்படின்னு. அந்த நிதி ரமண மகர்ஷிக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரோட ஹிருதயத்துலேயும் அதுவே தான் நம்ம இருப்பாக. நமக்கு என்ன நம்ம மறக்கணும்னு நினச்சா கூட மறக்க முடியாது. வாஸ்தவத்தில் நாம் வந்து பந்தத்தில் மாட்டிக்கணும், கொஞ்ச நேரம் சம்சாரியாக இருக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சா கூட இருக்க முடியாது. சூரியனில் போய் எப்படி இருட்டு நிற்க முடியும்? சூரியனில் போய் இருட்டுக்கு நிற்க முடியுமான்னு. அந்த மாதிரி ஆத்மாவில் அஜ்ஞானம் எப்படி இருக்கும், ஆத்மாவில் இருள் எப்படி இருக்கும், ஆத்மாவில் அந்தகாரம் எங்கே நிற்கும்? நிற்கவே முடியாது. அது ஸ்வயம் பிரகாசமாக சதா அபரோக்ஷமாக நித்தியசித்தமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. அதோட அந்த நித்தியசித்த தன்மை குரு உபதேச க்ஷணத்தில், அந்த க்ஷணத்தில் மகாவாக்கிய ஸ்ரவண சந்தர்ப்பத்திலேயே பரமபாக்யவானாயிருக்கிற ஒரு சிஷ்யன் அதுவே நான் அப்படின்னு அபிமானிச்சுக்கிறான். என்னத்தையெல்லாமோ அபிமானிச்சுக்கிறோம் இல்லையா? பைத்திய மாதிரி எதையெல்லாமோ நான் அபிமானிச்சுக்கிறோம், சரீரத்தை போய் அபிமானிச்சுக்கிறோம். சில பேருக்கு தலைக்கு ஏதாவது குழப்பம் வந்துடுத்தானா, யாரோ என்னெல்லாமோ ஆக்கும்னு அபிமானிச்சுப்பான். பைத்தியம் பிடிச்சா ஏதோ ஆக்குன்னு அபிமானிச்சுப்போம். இப்போவும் நமக்கு பைத்தியம்தான், ஆணு பொண்ணுன்னெல்லாம் நினச்சிட்டு இருக்குமே. கேவிஎஸ் மாமா ஒரு வாட்டி ஒரு கதை சொன்னான். ஒருத்தன் வந்து ஒரு வைத்தியர்கிட்ட போய் கண்ணு கண்ணு டெஸ்ட் பண்ணுறதுக்கு போனாரான். அப்போது இப்போ என்னெல்லாம் தெரியறது அப்படின்னு, தூண் தெரியறது, அவங்க ஒருத்தி நிற்கிறா அவளை தெரியறது, அதுவும் அங்கே ஒருத்தன் நிற்கிறான் அவனை தெரியறது, இவன் தெரியறது, அது தெரியறது, ஐயோ கண்ணு ரொம்ப கட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் உபதேசம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணப்புறம் இப்போ என்ன தெரியறது? ஒன்றுமே தெரியல, இப்போ தான் கண்ணு சரியாச்சு. எப்போ வந்து எல்லாம் ஏக்கமாக அத்வயமாக தெரியறதோ அப்போ தான் அந்தமில்லா கண் அப்படின்னு. அந்த கண்ணு வந்து ஞானக்கண், அந்தமில்லாத கண். ஞானமாகிற கண்ணுக்கு இருக்கே அதுக்கு ஆத்மாவிலேருந்து அந்நியமாக எதுவுமே தெரியலை. அஜ்ஞான கண் இருக்கே அதுக்கு வந்து இது ஆணு, இது பொண்ணு, இது நல்லது, இது கெட்டது, இது பிடிச்சது, இது பிடிக்கல. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்துவா பசியத்து பிரம்மமயம் ஜெகத் இல்லையா? நமக்கு அஜ்ஞானிகள் தெரிகிற வரை நமக்குள்ள அஜ்ஞானி இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமோ? சிம்பிள், கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிள், ப்ராக்டிக்கலி வரபோது ரொம்ப கஷ்டம். என்னதுன்னா, பெரத்தியாரை பற்றி பேசாமல் இருக்கிறது, பெரத்தியாரில் தோஷமோ குணமோ காணாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்வபாவம் நமக்குள்ளே இருக்கிற வரை நம்ம பரமப்பிரகாண்ட வேதாந்த சாஸ்திர சித்தாந்த பண்டிதனாக இருந்தாலும் அஜ்ஞானி தான். ஏன்னாக்கா எப்போ பரதர்சனம் இருக்கோ அந்நிய தரிசனம் இருக்கோ இல்லையா? ஞானிக்கு லட்சணம் பகவான் சொன்ன, அந்நியம் ஒன்றும் அறியார் அவர் அப்படின். அந்த அந்நியத்தை காண்றவர் பாகவதத்தில் உத்தவோபதேசத்தில் பகவான் ஒரு உபதேசம் கொடுக்குறார் உத்தவர்கிட்ட. ஹே உத்தவா, பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேத்து ந கர்ஹயேத்து. நீ பரத்தியாரோட ஸ்வபாவத்தை கேரக்டரை பற்றியோ இல்லை அவா கர்மாவை பற்றியோ நிந்தையும் பண்ணாதே ஸ்துதியும் பண்ணாதே. விஸ்வம் ஏகாத்மகம் பசியன் பிரகிருத்தியா புருஷேனச்ச. பிரகிருதி புருஷன் திருக்கு திருஷ்யங்கிற பேதத்தை கூட ஒத்துக்காமல் விஸ்வத்தை பூரா ஒரே ஆத்மாவா நீ பார்க்கணும். பரஸ்வபாவ கர்மாணி எஃப் பிரசம்சதி நிந்தத்தே. யார் பிரத்தியாரை பற்றி பிரசம்சிக்கவோ நிந்தை பண்ணவோ செய்கிறாலும் ச ஆஷு பிரஷ்யதே ஸ்வார்த்தாது. ரொம்ப வேகம் அவன் நழுவி விடுவான். எங்கேருந்து நழுவன்னா ஞானத்துலேருந்து நழுவி விடுவான். அசதி அபினிவேஷதா, ஏன்னா அசத்தில் அவனுக்கு அபினிவேஷம், இல்லாததில் அவனுக்கு ஒரு ஃபேசினேஷன், இல்லாததில் அவனுக்கு ஒரு ஃபேசினேஷன். அத்தியாத்மமாக கூட பிரதியாரை கவனிக்கிறது பகவான் ஒத்துக்காது. பகவான் அடியார்கள்லாம் அடி வாங்கிறதே அங்கே தான். பகவானோட ஒரு பக்தர், ரொம்ப நாளாக பகவானோட அடியார்களில் ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் அவர். அவர் பகவான் முன்னாடி ஒரு யோகி வந்து தினமும் தியானம் பண்ணிகிட்டு இருந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் அந்த யோகிக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவர், காத்தால் வந்து உட்கார்ந்தார்னா அப்படி தியானத்தில் இருப்பார், ரெண்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இவர் தினமும் பார்த்துட்டுருக்கார். இது இவருக்கு ஒரே பொறாமல் தாங்கலை, நான் இத்தனை நாளாக பகவான் கூட இருக்கே, எனக்கு ஒருக்கா கூட தியானம் பண்ணால் கண்ணீர் வரமாட்டேங்கிறது. இவர் எப்போ உட்காந்துனாலும் கண்ணீர் விடுறார் தியானத்தில். ஒரு நாளைக்கே தாங்க முடியாமல் மலை மேலே போகிறபோது, பகவானே இந்த இழுத்து இழுத்து மெதுவாக அவதரணம் பண்ணணுமோ இல்லையோ, அந்த ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காரே, அவள் காத்தால் தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்துக்கிறார், நான் பார்த்துட்டுருக்கேன், கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, மத்தியானம் உட்காந்தாலும் கண்ணீர் வருது. நான் இவ்வளவு நாள் எனக்கு தியானமே சரியாக வரமாட்டேங்கிறது எனக்கு, எனக்கு அப்புறம் எனக்கு என்னோட நிலை என்னாச்சு? முதல்ல பகவான் என்ன சொல்லித்தனா, அவர் கண்ணில் கோளாறு இல்லைன்னு உமக்கு என்ன தெரியும் ஓய் அப்படின்னு கேட்டேன். அவர் கண்ணில் கோளாறு இல்லைன்னு உமக்கு என்ன தெரியும்? அப்புறம் சொல்லித்து, அவர் வந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கார், நீ அவரை பார்த்துட்டுருக்கே ஆக்கும் அப்படின்னு. பிரத்தியாரை தரிசனம் பண்ணுறது எப்படி, அந்த அந்த பிர தரிசனத்தை நீக்கிறதுக்காகவே தான் ஸ்ருதி வந்து ஆத்மான்னு சொல்கிறது. இல்லாமல் ஆத்மான்னு ஒரு பதார்த்தமாக பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஞானி வந்து இப்போ எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்குறாருன்னா அது எப்படி இருக்கும் ஆத்மானா? ஆத்மான்னு ஒரு சாமானமான, எப்போ இந்த பார்க்குற பொருள் எதுவும் எனக்குள்ள பதியலையோ அதுதான் ஆத்ம தரிசனம். திருஷ்ய பதார்த்தம் எதுவுமே எனக்குள்ளே இருக்கிற சித்ஸ்வரூபானுபவத்தை பிரதிபந்தம் பண்ணாமல் இருந்ததானால் நான் ஆத்மதர்ஷி. இல்லை, வெளியில் இருக்கிற ஒரு பதார்த்தம் எனக்குள்ளே பூந்துண்டு, என்னுடைய மனசில் ஒரு ரூபத்தை பூண்டு, அங்கே ஒரு குழம்பு உண்டாகிறதானாக்கா அநாத்மதர்ஷி, பந்தம் இருக்கு. வெளியில் இருக்கிற நாமரூபங்கள் உள்ள, இதுக்காகவே தான் வேதாந்தங்க சாஸ்திரங்கள் எல்லாமே பல விதத்தில் இருக்கிற உபாசனைகளை வச்சிருக்கு, அது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் பகவானாக பாரு, இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு பாரு. சிதாகாசமயம் சர்வம் ஜெகதித்தேவ பாவயன் யஸ்திஷ்டதி உபசாந்தோந்தா ச பிரம்ம கபஜ சுகி அப்படின்னு. இதை காண்றதெல்லாம் சிதாகாசம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே எதையுமே பிரவேசம் பண்ண விடாமல் இருக்கிறவன் கவச்சம் போட்டுருக்காங்கிறது வாசிஷ்டம். பிரம்ம கவச சுகி, உள்ளே இருக்கிறது எதையுமே, தனக்குள்ளே இருக்கிற நிச்சலத்தையை சாந்தியை டிஸ்டர்ப் பண்ண விடாமல் இருக்கிறவன் இருக்கானே அவன் பிரம்ம கவச்சம் போட்டுருக்கான் அப்படி. அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது கோபம் வந்ததானா அவளை பகவத் ஸ்வரூபம்னு நினச்சிக்கோ. யாருக்கிட்டையாவது ஸ்பெஷலாக ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததானா அவளையும் பகவத் ஸ்வரூபம்னு நினச்சிக்கோ. அதில் திருடம் வந்துட்டு திருடின்னு போனானா தஸ்கரா நாம் பதயே நமஹ, அவனும் ஈஸ்வரஸ்வரூபந்தான் நினச்சிக்கும். இப்படி எந்தெந்த பாவத்தில் நமக்குள்ள அந்நியம் வராமல் இருக்க வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு மெத்தட்ஸும். சகலதும் பகவத் ஸ்வரூபம். துவையர்ப்பித மனசா துவாம் பஷ்யன் சர்வம் தவ ஆகிருதிதையா சததம் பஜதே அனன்ய பிரீத்தியா சஜயதி அருணாச்சலத்வை சுகே மக்னஹ. உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டு எல்லாம் உன்னுருவாய் அந்நியம் இல் அன்பு செய். நம்ம என்ன சொல்கிறோம், அந்நியம் இருந்தால் தான் அன்பு பண்ண முடியுங்கிறோம் இல்லையா? நம்ம நம்ம லாஜிக்கே பகவானுக்கு விருத்தமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், அந்நியம் இருந்தால் தான் அன்பு பண்ண முடியுங்கிறோம். பகவான் சொல்கிறார், அந்நியம் இல்லாமல் ஆனால் அவன் நீயாவே ஆயிட்டான்னா அன்பு ஆயிடுத்து, அன்பே உருவம் ஆயிடுத்து. அந்நியமாக பார்த்தா எப்படி அன்பு வரும்? அந்நியமாக பார்க்குற போதே பேத புத்தி வந்துடுது. ஆத்மாவிலேருந்து அந்நியம் பார்க்குற போதே நடுப்பில் ஒன்று வந்துடுது. அதனால் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோன் அருணாச்சலா வெல்கும் இன்புருவாம் உன்னில் ஆழ்ந்தே. அங்கே வந்து பகவான் வந்து வெல்கும்னு ஒரு பதம் போடுறது, சம்ஸ்கிருதத்துலேயும் அந்த பதத்தை விடலை. ஜயதி ச ஜயத்தி அருணாச்சல, அந்த ஜெயம் அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் விக்டரி இஸ் தேட் வேர் யூ ஹாவ் எக்ஸ்டிங்விஷ்ட் ஆல் த அதர் திங்ஸ். நிஷ்கண்டகம் இல்லையா, நம்ம சொல்கிறோம் ஆனால் விவகாரத்தில் வரபோது வராது. விவகாரத்தில் வரபோது பிடிச்சது பிடிக்கலை, இவா நல்லவா கெட்டவா அப்படின்னு வந்துட்டுருக்கிற வரைக்கும் நம்ம கண்ணை மூடினு தான் தியானம் பண்ண முடியும். எப்போ கண்ணை திறந்துன்னு இருக்கிற போதும் அந்நியம் எதுவும் தெரியலையோ, நம்ம கண்ணை மூடின்னு அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளியில் விவகாரம் பண்ணுற போது ராகத்வேஷம் இல்லையானால் பார்க்கறதெல்லாம் பகவத் ஸ்வரூபமாக தெரிகிறவனுக்கு கண்ணை மூடின்னு அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாத்தோ பவசி விஸ்வதோ முகஹா. இது ஒரு உபனிஷத் மந்திரம். அந்த ரிஷி சொல்கிறார், பகவானே மகாதேவா நீயே தான் ஸ்திரீயாக இருக்கேன், நீ தான் புருஷனாக இருக்கேன், நீ தான் குமாரனாக இருக்கேன், நீ தான் குமாரியாக இருக்கேன், விருத்தனாக நீ தான் போயிட்டு இருக்கேன், எல்லா உருவத்திலையும் நீ தான் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறவனுக்கு விவகாரமே சமாதி தான். எது பண்ணின்னு இருக்கிற போதும் அவனுக்கு அந்த நிலை கொலையாமல் இருக்குது. அதில் தான் சரியான அன்புங்கிறது அந்த இடத்துல தான் வர முடியும். அந்நியத்தை பேர்த்துடுத்துனா அன்பு வந்துடுச்சு. அந்நியம் இருக்கிறவரை விகல்பம், அந்நியம் இல்லையானால் நிர்விகல்பம். இங்கே விவகாரத்திலேயே நிர்விகல்பந்தான். அந்த அந்நியத்தை எடுக்கிறது தான், அதுக்கு தான் ஸ்ருதி வந்து யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத் விஜானதாம் தத்ர கோ மோக க ஷோக ஏகத்துவம் அனுபஷ்யதா. அவன் எப்பவுமே ஏகாந்தத்தில் இருக்கான். ஏகத்துவம் அனுபஷ்யதா, அவன் எதை பார்த்தாலும் அந்நியமே பார்க்கல. கூட்டத்துக்கு நடுவிலையும் அரண்யத்தில் இருக்காங்கிறது, எல்லாரும் இருந்தாலும் அந்நியம் யாருமே இல்லை. ஏகமேவ அத்விதீயம் இது குருவாக்கியை சுனிஷ்சிதம் ஏதத் ஏகாந்தமித்யுக்தம் ந மடோ ந வனாந்தரம். நீ ஒரு மடத்துக்குள்ளேயோ காட்டுக்குள்ளேயோ போய் உட்கார வேண்டாப்பா. ஏகமேவ அத்விதீயம் இது குருவாக்கியை சுனிஷ்சிதம். அந்த குரு வாக்கியத்தினால ஆத்மாவிலேருந்து அந்நியமான ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறது யாருக்கு திருடமாக எடுத்தோ, ஏகாந்தமித்யுக்தம் இதுதான் ஏகாந்தம். அப்புறம் அவன் எங்கே விவகாரம் எந்த இடத்துக்குள்ளே இருக்கட்டும் அவனுடைய ஏகாந்தத்துக்கு பங்கமே இல்லை. அந்த நிலையில் பகவான் இருந்தது இல்லையா. பகவான் வந்து எங்கேயும் போய் உட்காந்துக்கல, ரூம்குள்ளே கதவை சாத்திக்கல, 24 மணி நேரமும் அவைலபிள். ஆனால் 24 மணி நேரமும் பார்க்குறவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது பகவான் தனியாக தான் இருக்குது. பகவானோட உலகத்துக்குள்ளே யாருக்கும் என்டர் பண்ணவே முடியாது. பகவானோட வேர்ல்டுக்குள்ளே ஒரு த்விதீய வஸ்துக்கு பிரவேசம் பண்ண முடியாது. பகவானோட அனுபவ மண்டலத்துக்குள்ளே அந்நியமான ஒரு பொருளே இல்லை. அது அந்த இருப்பே உணர்த்தின்னு இருந்தது. வந்து பகவான் வந்து இப்போ நம்மளை மாதிரி பேசி தெரிவிக்க வேண்டாம், தான் இருக்கிற இருப்பிலேயே சாதாரண ஜனங்களுக்கு கூட புரிஞ்சுட்டு இருந்தது. தான் தனிய அந்த கூட்டத்துக்கு நடுவிலையும் தனியே தான். நாராயண குரு பெரிய ஞானி, அவர் பகவானை வந்து மலையில் ஸ்கந்தாசிரமத்தில் வந்து பார்த்தார். அவருடைய சிஷியாலெலாம் உள்ளே போய் பகவானை நமஸ்காரம் பண்ணினா, இவர் ஜன்னல் வழியாக பகவானை பார்த்தார். பகவானும் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தது. அப்புறம் நாராயண குரு அங்கே ஒரு மாமரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டார். சாப்பிட்ற நேரமானப்போம் பகவான் வந்து மலையாளத்தில் இவர்கிட்ட ஊணு கழிக்காம் அப்படின்ட்டு பகவான்கிட்ட அவருக்கு நல்லா தமிழ் தெரியும், பகவானுக்கு நல்லா மலையாளம் தெரியும். பகவான் மலையாளம் பேசினா மலையாளிகள் பேசுகிற மாதிரியே இருக்கும், இல்லாட்டா பொதுவாக தமிழ் சுவை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் பேசுகிற போது தமிழ் சுவை வந்துடும். எந்த பாஷையை படித்தவாலும் இன்னொரு பாஷையை பேசுகிற போது அதோட சுவை இருக்குமே கொஞ்சம் கொஞ்சம். பகவான் ரொம்ப நல்லா மலையாளம் பேசணும்னு சொல்லுவான். இப்போ குஞ்சு சுவாமி மாதவி அம்மாவெல்லாம் சொல்லுவான். அப்போது ஊணு கழிக்காம் அப்படின்னு சொல்லித்தான் நாராயண குருக்கிட்டக்கு. அதுக்கு நாராயண குரு வந்து பகவான்கிட்ட மகர்ஷிகள் பிரசாதம் சாப்பிடலாம் அப்படின்ட்டான். அவர் தமிழில் பதில் சொன்னார். அப்புறம் சாப்பிட்றது பகவானும் ஒன்றும் பேசலை, அவரும் ஒன்றும் பேசலை. நம்ம வீட்டில் யாரோ வந்திருக்கா, ஒரு அதிதி மரியாதைன்னு அவங்ககிட்ட வேறு எதாவது விசாரிப்போமோ இல்லையோ. பகவான் சாப்பிட்டது கை அலம்பித்து நடக்க போயிடுது. மலையில் நடக்க போக வேண்டிய டைம் போயிடுது பகவான். இது சாதாரண லெவலில் பண்ணினா இட் இஸ் ஹைட் ஆஃப் அரகன்ஸ் இல்லையா. ஆனால் நீங்கள் ஒரு உதாரணம் பார்த்துங்கோ. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் சின்ன குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை உங்களை கண்டுக்காமல் போச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது தோணுமோ? அந்த குழந்தை வந்து நீங்கள் வந்திருக்கு அது ஒன்றும் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஏதாவது தோணுமா, இல்லை அது போச்சுன்னா ஏதாவது தோணுமா? ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் நேச்சுரலாகவே அந்நியம் இல்லை, ஞானியில் வாஸ்தவமாகவே அந்நியம் இல்லை. அதனால் பகவான் போகிறத பார்த்து தான் அவரே ஆச்சரியமாக பார்க்குறார் அந்த நிலையை. அவரே ரொம்ப ஆச்சரியமாக அந்த நிலையை பார்த்து தான் நிர்விருத்தி பஞ்சகம்னு 5 ஸ்லோகங்கள் எழுதினார். வந்தவாகிட்ட எங்கேருந்து வரையில என்ன பேர், என்ன ஊர், என்ன ஜாதி எதுவும் கேட்கல, என்ன வேலை எதுவும் கேட்கல. கோ நாம ஜாதிஹி, கா நாம ஜாதிஹி, கோ தேசஹாம், பிரவர்த்திஹி கா, கியத் வயா இத்தியாதி வாதோபரதிஹி எஸ்ய தஸ்யைவ நிர்வர்த்திஹி. எந்த வாதமும் இல்லை, அந்நியம் அப்படிங்கிற ஒரு வாதமே இல்லாமல் இருக்கக்கூடிய இத்தியாதி வாதோபரதம் மகாந்தம் பிரசாந்த கம்பீர நிஜஸ்வபாவம் சோணாச்சலே ஸ்ரீ ரமணம் நிரீக்ஷ புரோவாச்ச நாராயண சம்யமீந்திரா அப்படின்னு முடியும் அந்த 5 ஸ்லோகம். பிரசாந்த கம்பீர நிஜஸ்வபாவம் அப்படின்னு பகவானுக்கு ஒரு அஜெக்டிவ் போடுறார். எப்படி இருந்தார் பகவான்னா, பிரசாந்த கம்பீர நிஜஸ்வபாவம் சோணாச்சலே ஸ்ரீ ரமணம் நிரீக்ஷ. அந்த ரமணன் வந்து பிரசாந்த கம்பீர நிஜஸ்வபாவா. அந்த பிரசாந்தி எங்கிருந்து வந்தது, அந்த நிறைவு எங்கிருந்து வந்தது? அந்நியமில்லாத நிலை. ஆத்மாவிலிருந்து குரங்கும் அந்நியமில்லை, மயிலும் அந்நியமில்லை, அணிலும் அந்நியமில்லை, மரமும் அந்நியமில்லை, மலையும் அந்நியமில்லை, வரப்பட்டவா யாருமே அந்நியமில்லை, சுகமும் அந்நியமில்லை, துக்கமும் அந்நியமில்லை, ஆரோக்கியமும் அந்நியமில்லை, கேன்சரும் அந்நியமில்லை, அந்த சார்கோமா இருக்கே அதுவும் அந்நியமில்லை. யார் யார் சிகிச்சை பண்ண வந்தாலும் எல்லாரும் பண்ணிங்கோன்னு. ஒரு நேரத்தில் பகவான் சொல்லுது, நீங்கள்லாம் வந்திருக்கீங்களோ அது மாதிரி அதுவும் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதை போன விரட்டலாமா அப்படின்னு வேதனிக்கிறது. வேதனையும் ஆத்மாவிலேருந்து அந்நியம் இல்லை. அந்த ஒரு பாவம் வேதனிக்கிறது, வேதனையும் ஆத்மாவிலேருந்து அந்நியம் இல்லை. வசிஷ்டத்தில் ஆத்ம பூஜா உபாக்கியானம்னு ஒன்று இருக்குது. வசிஷ்டருக்கு வந்து சிவன் வந்து உபதேசம் பண்ணுறதா வரும். அந்த இடத்துல சொல்ற, ஆதி வியாதி பரிதைஷ சர்வோபத்ரவ சத்ருனா ஆத்மானம் அர்ச்சையேன் நித்தியம். ஆத்மாவை பூஜை பண்ணுறது எப்படி பண்ணுறது? ஆதி வியாதி உபதிரவங்கள் துக்கங்கள் எல்லாத்தாலேயும் ஆத்மாவை பூஜை பண்ணுங்கிற சுகத்து. புஷ்பங்கள்னால மாத்திரம் இல்லை, ஏற்படுற வேதனை கஷ்டங்கள் என்னெல்லாம் இருக்கோ, சாப்பிட்றத பாயசம் மாத்திரம்தான் சாப்பிட்றோமா? நான் ஊறுகாயும் சாப்பாடலையே எரிய எரிச்சுக்கிறேன், அப்புறம் திருப்பியும் போட்டுக்கிறான். ஏ அதுவும் சாப்பிடேன். அந்த மாதிரி வேதனை மாதிரி தான் வேதனையை அனுபவிச்சுடு. ஆத்மாவை வேதனையும் ஆத்மா தான், ஏன்னா ஆத்மாவிலேருந்து அந்நியமான ஒரு அனுபவமே வர முடியாது இல்லையா. என்னோடய சின்ன வயசுலலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மலையாளத்தில் வர சினிமா எல்லாமே ட்ராஜடியாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஹீரோ செத்து போயிடுவான், ஹீரோயின் செத்து போயிடுவான். கொஞ்சம் பேர் மலையாளிஸுக்கெல்லாம் தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா, போயிட்டு இவன் வீட்டில் ஒரு டென்ஷனோடு போகிறான், அங்கே போயிட்டு அழுதுண்டே வருவான், திருப்பி அடுத்த நாளைக்கும் போவான். அது ஏன்னா அந்த ட்ராஜடியும் ஹி என்ஜாய்ஸ். ஏன்னா அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுதானா அது கூட ஒரு ரசமாக போய்டுறது, சோக ரசம் இல்லையா. அந்த மாதிரி ஆத்மாவில் தான் சுகமும் ஏற்படுறது துக்கமும் ஏற்படுறது. அந்த சைதன்யத்தோட அதிஷ்டானத்தில் தானே இதை அனுபவிக்கிறோம் இல்லையா. சுகத்தை எதில் அனுபவிக்கிறோம்? சைதன்யாதிஷ்டானத்தில். துக்கத்தை எதில் அனுபவிக்கிறோம்? சைதன்யாதிஷ்டானத்தில். சுகமும் துக்கமும் சைதன்யாதிஷ்டானத்தில் சைதன்யத்திலேருந்து அந்நியமாக வருதோ? சைதன்யமே தான் சுகரூபமாக வருது, சைதன்யமே தான் துக்கரூபமாக வருது, சைதன்யமே தான் வியாதியாக வருது, சைதன்யமே தான் ஆரோக்கியமாக வருது, சைதன்யம் தான் நான் நீ அவன்கிற பேதத்தோட உபாதி பரிச்சின்னமாக வருது. இது எல்லாமே பொண்ணுக்கு வேறாக பூஷணம் உள்ளதோ தன்னை விட்டு தனுவேது, தன்னை தனுவென்பான் அஜ்ஞானி தானாக கொள்வான் ஞானி. அந்த நிலையில் இவனுக்கு சுகமும் ஆத்மாதான், துக்கமும் ஆத்மாதான், அபிமானமும் ஆத்மாதான், அபமானமும் ஆத்மாதான், பூஜையும் ஆத்மாதான், நிந்தையும் ஆத்மா தான். எல்லாம் அந்த சிதாகாசத்தில் வந்து 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 போயின்ட்டுருக்கு. அந்நியம் எதுவும் இல்லைங்கிற அந்த ஞானத்துடைய ரூடி, அதோட பலம் இருக்கு. அந்த பலம் வந்து இவனை நிரந்தரமான சமாதி பிரஜையிலேயே இருத்தின்ட்டுருக்கு. அதை தெரிஞ்சுண்டு ஏன்னா அந்நியத்தை தவிர்க்க முடியாது. அந்நியம் பிரகிருத்தியோட ஸ்வபாவமே, அந்நியானாலே பிரகிருத்தின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சமா அந்யா அப்படின்னு ரெண்டு பேர். சமா அப்படின்னா ஆத்மாவோட பேர், அந்யா அப்படின்னா பிரகிருதியோட பேர். இந்த அந்யாவை நீ கண்ணை முழிச்சுட்டு இருந்து அந்யா இல்லாமல் இருக்கணும்னா நடக்காது. ஏன்னா அந்யா இஸ் நேச்சர். நேச்சர் இஸ் ஃபுல் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி. வித்தவுட் மல்டிப்ளிசிட்டி தெர் இஸ் நோ நேச்சர். அண்ட் த மொமெண்ட் யூ அட்டென்ட் டு யுவர் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், மல்டிப்ளிசிட்டி இஸ் இம்பாசிபிள். அந்த ஸ்வரூபத்தில் அந்நியம் இருக்கவே முடியாது இல்லையா. நான் இருக்கேங்கிற உணர்வில் மாத்திரம் நில்லுங்கோ, அந்த உணர்வில் அந்நியம் எங்கே வரும்? உணர்வில் ரெண்டு நான் கிடையாது, உணர்வில் அந்நியம் என்டர் பண்ணாது. அது ஏகமேவ அத்விதீயம். மனம் கிளம்பி விடுத்தா அந்நியம் வந்துடுது, பலது வந்துடுது, பல பொருள்கள் வந்துடுது. அந்த வந்தது எல்லாமே இதுவே தான். ஆத்மாவிலேருந்து என்ன உதிச்சாலும் அதிஷ்டானமாபாதி ததா பிரமேண. அதிஷ்டானமே தான் பிரமையினால் ஆரோபித வஸ்துவாக தெரியறதே தவிர, ஆரோபித வஸ்துவுக்கு அதிஷ்டானத்திலேருந்து அந்நியமான ஒன்று இருப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு திருடஜானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஸ்வஸ்வரூபத்தில் சம்சாரத்தோட அத்தியந்தாபாவ தரிசனம் இருக்குது அப்படின்னு தர்க்க வேதாந்திகள் சொல்லுவான். யாருக்கு வந்து இந்த ஞானம் இருக்கோ அவளுக்கு ஸ்வஸ்வரூபத்தில் சம்சாரத்தோட அத்தியந்தாபாவம் இருக்குது அப்படின்னு. அப்படின்னா சம்சாரம் முன்னாடி இல்லை, இப்போ இல்லை, நம்ம வர முடியாது. இந்த நித்திய நிர்வாண பதம் அவனுக்கு தான் நித்தியானுபவத்தில் இருக்கு. அந்த நிலையில் தான் பகவான் இருந்து சொல்கிறது. இந்த ஞானம் வந்து குருமுகத்திலேருந்து பக்தி ஸ்ரத்தையோடு கேட்குற வாளுக்கு சுலபம். குஞ்சு சுவாமி பகவானை மலையில் வந்து பார்த்தது. 20 வயசு பையன், நல்ல ஆரோக்கியமான சரீரம், தீவிரமான வைராக்கியத்தோடு பகவானை பார்க்க வந்திருக்கார். ஆனால் வரபோது திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் இருக்கா, அவள்லாம் நிறைய 200 வருஷம் 300 வருஷம் இருப்பாள், இப்படியெல்லாம் நினச்சின்னு தான் வந்திருக்கார். நிறைய திருவண்ணாமலை வரவாள் அப்படி தான் வரா. ஒரு சமயம் நான் பகவான் சந்நிதியில் இருக்கிறத கூட அன்றைக்கி நான் வர மௌனம், அதனால் நான் பதில் சொல்லலை. ஒருத்தர் எங்கிட்ட வந்து பின்னால் வந்து இப்படி கூப்பிட்டான். கூப்பிட்டு திரும்பி பார்த்தேன், இந்த சித்தர்கள்லாம் இங்கே நிறைய இருக்காங்களால எங்கே பார்க்க முடியும்? அது நான் இப்படி இப்படி கையை காட்டினேன், ஒன்றும் பேசலை. அவர் என்னையே இப்படி முழிச்சு பார்த்துட்டு போனார். அது ஏதோ ஒரு சாமானத்தை பிடிக்க வர மாதிரி சித்தனை பிடிக்கிறதுக்குன்னு வரவாள் நிறைய இருக்கா திருவண்ணாமலை பூரா. இவா சித்தாளா, அவா சித்தாளா, அது கொஞ்சம் பைத்தியமாக நடந்துன்னா நம்ம எல்லாருமே சித்தனாயிடுவோம். எல்லோரும் பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சுடுவான். அதனால் குஞ்சுசுவாமி வரபோது கூட குஞ்சுசுவாமி சொன்னார், முதல்ல பகவானை கூட நான் ஒரு சித்தன் மாதிரி ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவரை இவர் வந்து பார்க்குற போது பகவான் கம்பீரமாக நல்ல யௌவனம், ஒரு 30 வயசு 40 வயசுக்கு நடுப்பில் இருக்குது. அப்படி என்ன சுந்தரேஸ்வரர் சொல்லுவார், அவர் எழுதியிருக்கார் பகவானை பற்றி எழுதுகிற போது, ஸ்வர்ண வர்ணத்தில் இருக்கும் பகவான், கோல்டு கலரில், ஷைன் லைக் பர்னிஷ்டு கோல்டு அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் வந்து ஒரு குமட்டியை வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எதையோ போட்டு கஞ்சி, இப்படி கஞ்சி தான் பண்ணிகிட்டு இருந்தது. குஞ்சு சுவாமி சொன்னார், நான் நினச்சிட்டேன் இந்த சுவாமி ஏதோ ஒரு மருந்து பண்ணுறது, இது சாப்பிட்டு தானே என்ன நிறைய வருஷம் இருக்கலாம், நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறதுன்னு நினச்சின்னு இருந்தோம். இந்த மாதிரி எதையோ போட்டு தான் இப்படி இழக்கின்னு இருந்தது. நிறைய குஞ்சு சுவாமி இந்த மாதிரி சில கதைகள்லாம் ரொம்ப விசித்திரமாக சொல்லும். இந்த கதையை விட்டுவிடாமல் பார்த்துங்கோ. ஒரு குஞ்சு சுவாமி சொன்னார், கேரளத்துலேருந்து ஒரு வைத்தியர் வந்தாராம். வந்துட்டு சுவாமிகிட்ட, இந்த சித்த புருஷர்களோட விசர்ஜனை இருக்கோ இல்லையோ மலம், அது கிடச்சிதானா ஸ்கின் டிசீஸ் எல்லாம் போயிடும், அது ஒரு மருந்து பண்ணணும்னுட்டு இவா வந்திருக்கா. இவா வந்துட்டு பகவான்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஞ்சு சுவாமியை வந்து பிடிச்சாலாம். குஞ்சு சுவாமி சொன்னார், பகவான்கிட்ட இதெல்லாம் நடக்காது, சேஷாத்ரி சுவாமி இருக்கார் அப்போ, இப்போ காத்தால் இவ ரெண்டு பேருமா போய் கோவில் பெரிய கோவிலில் போய் சேஷாத்ரி சுவாமி இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுட்டு நின்றுருக்கா. சேஷாத்ரி சுவாமி இருக்கே அதுக்கு தெரியாதானே, அது இவா பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ. காத்தால் எழுந்திருந்து வயத்து பிடிச்சிட்டு இப்படி காட்டி அப்பட காட்டி, அப்போ இவா நினச்சினா இப்போ நடந்து விட போகிறதுன்னு நினச்சினாலாம். இருந்துட்டு போய் ஒரு இடத்துல போய் தலையில் துண்டை போட்டு உட்காந்துண்டு அநேக ராகங்களில் கீர்த்தனம் பாட்டு பாடி இவா காத்துண்டே இருந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வைத்தியர் சொன்னா நான் சுவாமிகிட்ட, இந்த சேஷாத்ரி சுவாமிக்கு ஏதோ நல்ல ப்ராப்ளம் இல்லாட்ட ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பானே அப்படின்னு. அப்படி ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து எழுந்துட்டு போச்சு. அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே காணும். இப்படி ஒரு பத்து இடத்துல உட்கார வச்சு இவாளை போட்டு சுத்த வச்சு ஒன்றுமே கிடைக்கல. இந்த மாதிரி பிரமையெல்லாம் உண்டு. இது கிடைக்குமா அது கிடைக்குமா, சித்தர்கள்ட்டேருந்து ஏதோ கிடைக்கும். பகவானை வந்து பார்க்குற போது இந்த கஞ்சி போட்டு இப்படியே இழக்கிண்டு இழக்கின்றிருந்து பகவான் வந்து குஞ்சு சுவாமிகிட்ட சொல்லித்தான். அங்கே ஒரு ஒரு பாஸ்கெட் இருக்குது, அந்த பாஸ்கெட் கமுத்தி மூடி வச்சுருக்கு. அது நிவுத்தினா அதுக்குள்ளேருந்து நாலு நாய்க்குட்டி வெளியில் வந்தது. அதை நாளையும் பிடி அப்படின்ட்டான். இவர் நாளையும் பிடிச்சிருந்தார். கொஞ்சம் கஞ்சியை கீழே ஊற்றினா ஒன்றொன்னா விடு அப்படின்னு ஒரு நாய்க்குட்டியாக விட்டு கஞ்சி சாப்பிட்டுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் போய் குஞ்சு சுவாமி சொன்னார், நான் போய் தியானத்தில் உட்காந்துட்டேன். ஏன்னா பகவான்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே ஒரு சங்கல்பம், பகவான் முதல்ல எது பேசுகிறதோ அதே உபதேசமாக எடுத்துப்பேன்னு சங்கல்பம் பண்ணியிருந்தேன். வந்த உடனே பகவான் எங்கிட்ட அவ்வளவு நேரம் பேசலை. முதல்ல பேசினது என்னன்னா நாளையும் புடின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா விடுன்னு பேசிட்டு. அது நான் எப்படி அர்த்தம் பண்ணிட்டேன்னா, பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மங்கிற நாலு மகா வாக்கியத்தையும் நான் மனனம் பண்ணு. அப்புறம் உலகத்தில் இருக்கிற பற்றுதலை ஒன்றொன்னா மெதுவாக 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 சங்கத்தை விடு அப்படிங்கிற உபதேசமாக நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த மாதிரி பகவான்கிட்ட மகா வாக்கிய உபதேசமாக நம்ம எடுத்துக்கணும். பகவான் எப்போ பேசினாலும் அந்த நிலையில் தான், அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். மறைகள் மாத்திரமில்லை, பகவானே மறை தானே. வேத நாயகன் வேத பூஷணன் வேதமே உருவானவன் இல்லையா. அந்நியம் எதுவும் பகவான் வாயிலேருந்து இல்லவே இல்லை. வேறு எந்த வார்த்தைன்னா அந்நியமாக யாரையுமே பகவான் பார்க்கலை. அந்த ஸ்வரூபமாகவே தான் இருந்தது, வரப்பட்டவாளை அந்த ஸ்வரூபமாகவே தான் பார்த்தது. ஒரு வார்த்தை சொன்னாலும் அது நீங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு பொருள் நீ தேடுற பொருள் நீ தான், நீ ஆத்மா தான். பந்தம் எங்கே இருக்கு ஓய் அப்படிங்க, அஜ்ஞானம் எங்கே இருக்குது, யார் பந்தத்தில் இருக்கா, யாருக்கு துன்பம் இருக்குது, இப்படி அந்த க்வெஸ்சன் ரூபமாக கேட்டாலும் அது நீங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு அதை ரிவர்ஸாக போட்டு தானா, நீ பூர்ண வஸ்து, நீ ஆத்மா, நீ பிரம்மம், உனக்கு சரீரம் இல்லை, அசரீரமான வஸ்து, ஜனன மரணம் இல்லாத வஸ்து, இதுதான் உன்னோட ஸ்வரூபம், இப்படிங்கிற அந்த மகாவாக்கிய கோஷம்தான் பகவானுடைய மௌனத்துக்கே வியாக்கியானம். தட்சிணாமூர்த்தியோட மௌனத்துக்கு வியாக்கியானம் தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பகவானுடைய மௌனத்துக்கு வியாக்கியானம் தான் பகவானுடைய உள்ளதினார்ப்பது. அந்த மௌனத்துக்கு மௌனம் பகவானுடைய பார்வை எல்லாமே அதுவே தான். முருகனார் சொல்கிறார், அப்படி பார்த்தது என்னை பார்த்தது எப்படி இருந்ததுன்னா இருந்தபடிக்கே இருங்கிற மாதிரி இருந்ததுன்னு. சந்நிதி முறை பார்த்தா இல்லை, ரமண ஞான போதம், பாதமாலை, எதை பாருங்கோ நீங்கள். முருகனாருக்கெல்லாம் பகவான் வந்து அப்படி உபதேசம் பண்ணினார்னு இல்லை, ஒரு பார்வை. முருகனார் பாடின பாட்டில் நிறைய பாட்டில் எனக்கு அஞ்சல் என்றார், எனக்கு நீ அதுவாகவே இரு அப்படின்னார், இப்படியெல்லாம் பாடியிருக்கார். இப்போ தேவராஜ முதலியார் முருகனார்கிட்ட கேட்குறார், இப்படியெல்லாம் பகவான் உங்கள்கிட்ட சொல்லித்தா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் கவிகள் பாயிட்ஸ் எல்லாம் இப்படி தான், நீங்களாக ஓரோன்னு கற்பனை பண்ணிட்டு எழுதுவேள், அப்புறம் பகவான் சொல்லித்துங்கிற மாதிரி எழுதுவேள் அப்படிங்கிறார் தேவராஜ முதலியார். அப்போ முருகனார் தேவராஜ முதலியார்கிட்ட சொல்கிறார், பகவான் வாயை திறந்து சொல்லலை, ஆனால் பார்க்குற பார்வை ஓரோன்னும் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிற போது தேவராஜ முதலியாரே சொல்கிறார், அது நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன், நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மௌனத்திலையும் அந்த மகாவாக்கியம் மௌனமும் பகவானுடைய பேசாமல் பேசினான், பேசாத காரியம் பேசினான் தோழி அப்படின் இல்லையா. அந்த மாதிரி மௌனமாக இருந்தாலும் அதுதான், சில பேர்கிட்ட சும்மா இரு அப்படின்னு இருக்கு, அவ்வளோதான், சும்மா இரு ஓய். அந்த ரோபர்ட் ஆடம்ஸுங்கிறவர் வெள்ளக்காரன், அவர் முதல் தடவை வந்தபோது அவர்கிட்ட சொல்லலை பகவான், கிருஷ்ணசுவாமிகிட்ட சொல்லியிருக்கு. கிருஷ்ணசுவாமி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் பகவான்கிட்ட. ஆனால் இது சின்ன பையன், 17 வயசு பையன் முன்னால் உட்காந்து அவரை பார்த்துண்டு கிருஷ்ணசுவாமிகிட்ட சும்மா இரு அப்படின்னு தான். அவர் அதை யார்கிட்டயோ கேட்டு என்ன அர்த்தம்னு கேட்டுருந்தார் இங்கிலீஷில், அதுவே உபதேசம் ஆயிடுது. அதனால் உபதேசத்துக்கு தகுதி இருந்தால் பிரகிருதி முழுவதும் குரு தான், பூராவும் ஒரு மரமே நமக்கு குருவாயிடும், பகவானுக்கு அருணாச்சலமே குருவாயிடுத்து இல்லையா. அண்ணாமலையாரே பகவான் வந்து அண்ணாமலையை பார்த்த உடனே அது நீ அப்படின்னு அண்ணாமலையார் போதனை பண்ணியாச்சு. இந்த அது நீ என்ற அம்மறைகள், சில பேர் கேட்குறா ரமண பகவானுக்கு யார் உபதேசம் பண்ணினா, அவருக்கு என்ன பரம்பரைன்னு கேட்குறா. பகவான் சொல்கிறார், கண்டனன் கண்டவன் எவனன கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். அண்ணாமலையை பார்த்த உடனே தத்துவமசி அருணப்பொருளாம் பகவானே சொல்கிறார். அண்ணாமலை பார்க்குற போதே தத்துவமசின்னு உபதேசம் பண்ணுறதான் அந்த பார்க்க. அதனால 54 வருஷம் தன்னுடைய குருவை விட்டு விலகலை, 54 வருஷம் அண்ணாமலையை பார்த்துட்டே இருந்தது. அது பார்க்குற போதெல்லாம் நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்னு பகவானை போதனை பண்ணுறதுன்னு பகவான் சொல்கிறது. மலையை பார்த்து தானே பகவான் தன்னை மறந்துடும். சாதுவம் சுவாமி ஒரு இடத்துல சொல்கிறார், முதல்ல பகவான்கிட்ட அவ்வளவா பழகிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு கிளம்புற போது இவர் வந்து சட்டுன்னு மலை மேலே போய் பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டார். யாருமே பகவான் மலை பக்கம் போகிற போது கூட போகமாட்டான், அது ஒரு ரூல் இல்லாமல் இருந்த ரூலாக வச்சுட்டு இருந்தாலும் மலையில் பகவான் வந்து போயிருக்கு, இவர் போய் நமஸ்காரம் பண்ணி பகவானை கிளம்புறேன் போயிட்டு வரேன்னு சொன்னோம் ஏதோ சொன்னால் பகவான் அப்படி மேலே பார்த்துன்னு அப்படி இப்படி திரும்பி இப்படி பார்த்தா இவர் சொன்னார், என்ன சிவபூஜைக்குள்ளே கரடி நுழைஞ்சதும் பாலே அந்த மாதிரி இருந்தது. நான் இதுக்கு நடுவில் போய் பார்த்தது அந்த ஐக்கியம், அண்ணாமலை வேற இல்லை தான் வேற இல்லைங்கிற அந்த ஒரு ஐக்கிய நிலையை அங்கே பார்த்தேன் அப்படின். அதுக்கு தானே குரு அண்ணாமலை பகவானுக்கு குருனா, திரும்பி அகம் தனை தினமக கண்கான் தெரியுமென்றனை என் அருணாச்சல. அருணாச்சலங்கிறதே ஞானம்ங்கிறதுக்கு அர்த்தம். வேதாந்தத்தே வேறற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சல இல்லையா. அருணாச்சலம்னா என்ன, வேதாந்தத்தே வேறற விளங்கும் அபேதமாக வேதாந்தத்துக்குள்ளே பிரகாசிக்கக்கூடியன வேத பொருள் அருள் அருணாச்சல. வேத பொருள் தான் அருணாச்சலம். அந்த மாதிரி நமக்கு வந்து பகவான் வந்து வேத பொருள், பகவானுக்கு அண்ணாமலை வேத பொருள் இல்லையா. நமக்கு வந்து பகவானை கிடச்சிது, அருணாச்சலத்தை கிடச்சிது, உள்ளது நாற்பதுங்கிற வேத சாரம் உபனிஷத் சாரம் கிடச்சிது, இவ்வளவு பெரிய சொத்து பொக்கிஷம் கிடச்சிருக்கு. அதை நினச்சி 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 அந்த வைபவத்தை நினச்சி நினச்சி உருகிறதுக்கே நமக்கு வாழ்க்கை போகாது. இனிமேல் வேறு எங்கேயும் அந்நியமாக ஒரு பிரமை, ஏதாவது ஒரு பிரமை அந்நியமாக வந்து தானா அது நம்ம பண்ணின பாபம், அவ்வளவு தான். ஏன்னா பகவான் நமக்கு கொடுத்துருக்கார், பகவானை நமக்கு கிடச்சிருக்கு, பகவானுடைய அந்த சந்நிதி கிடச்சிருக்கு, அந்த வைபவம் கிடச்சிருக்கு, அந்த உபதேசம் கிடச்சிருக்கு. குறையில்லாமல் பகவானை சரீரத்தில் பார்க்கல, சரீரம் பகவான் எந்த காலத்தில் சரீரத்தில் இருந்தது, எந்த காலத்துலேயுமே சரீரம் இல்லாமல் அசரீர வஸ்துவாக இருந்தது, பகவான் இப்போவும் அசரீர வஸ்துவாக அப்படியே நமக்கு கிடச்சிருக்கார். பகவானை கிடச்சிருக்கு, பகவான் உபதேசத்தை கிடச்சிருக்கு. அந்த சில சமயம் கனகம்மா அவ சமாதி ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்டில் சென்னையில் நடந்த உள்ளது நாற்பது பிரவச்சனத்துக்கு வந்திருந்தா நாரதகான சபாக்கு. அந்த ஒரு வாரமும் காத்தால் என்கிட்ட சொல்லுவா, சாயந்தரமான உடம்புக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன், காத்தால 5:30 ரெடியாகிரு அப்படிம்பேன். யார் ஒரு பக்தர் போய் கூட்டின்னு வருவர் வந்துடுவாம் உள்ளது நாற்பது. அதுக்கப்புறம் சொன்னான், அருணாச்சலத்துக்கே போகிறேன், எங்கேயும் வெளியில் இருக்கு பிடிக்கல. அந்த ஞானக்ஷேத்திரங்கிறது ஞானக்ஷேத்திரம்தான், இங்கே எல்லா சௌகரியமும் இருக்குது, சென்னையில் எல்லாம் சுகமாக இருக்குது, ஆனால் பிடிக்கலை எனக்கு, திருப்பி அண்ணாமலைக்கே போகிறேன் அப்படின்னா. அப்புறம் இங்கே வந்து முருகனார் சுவாமி அவளுக்கு பாடம் சொன்ன ரூமில் அருணா உள்ளது நாற்பது அனுபந்தம் நீ மூணு நாள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் என்னை சொல்ல வச்சா லாஸ்டில். அந்த சமயத்தில் எங்கிட்ட சொன்னால், இன்னும் சொல்ல வந்தேன் மறந்து விடுத்து, அது ஈஸ்வரன் நியத்தி, அதுதான் அது சொல்கிறதுக்கு இல்லை, அது ஏதோ சொல்கிறதுக்கு இருந்த விஷயம், அது சொல்கிறதுக்கு இல்லை, அதனால அது போயிடுது அவ்வளோதான். அந்த அனுபந்த சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவன் சொன்னான், அது வந்தது அது பாட்டுக்கு போயிடுது. யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா, எது சொல்கிறதுக்கு இருக்கோ அது சொல்ல வைக்கும், எது சொல்கிறதுக்கு இல்லையோ அது போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போது இந்த பரம்பரை நமக்கு கிடச்சிருக்கு, அதுதான் விஷயம். அவள் சொன்னால் பகவானை கிடச்சது, பகவானோட உபதேசத்தை கிடச்சது, பகவானோட மகிமை, அருணாச்சலத்தோட மகிமை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மகிமையை யார் சொல்லுவா அப்படின்னு நம்ம மகிமையை யார் சொல்லுவாள், ஏன்னா நமக்கு போய் இது கிடச்சதே, நமக்கு போய் எங்கேயோ போய் அலைஞ்சிருக்காமல் இந்த ஒரு அமிர்தம் கிடைக்கிற ஒரு குடுப்பனை வந்தது பாருங்கோ, அந்த குடுப்பனை, அந்த பெருமை இருக்கே, அந்த வைபவம் இருக்கே, அந்த வைபவத்தை நாம் போய் இகழ்த்தின்ட்டோமானா இனிமே கிடைக்குமா தெரியாது. அந்த ஒரு வைபவத்தை போய் யார் சொல்லுவாள், அது அந்த மகிமையை மறந்துடாமல் இருக்கணும், அந்த ஒரு மகாபாகியத்தை மறந்துவிடாமல் இருந்துட்டோமானால் அதுவே தன்யோகம் தன்யோகம் திரிதன்யோகம் பிராப்தவ்யம் பிராப்தம் கர்த்தவ்யம் கிருத்தம் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு, பிளஸட் 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 தன்யோகம் தன்யோகம் திரிதன்யோகம் அப்படி அந்த ஒரு மகாபாகியத்தை நாமெல்லாம் அடைஞ்சிருக்கோம், பகவான் பக்தாலெல்லாம் அடைஞ்சிருக்கோம். குஞ்சுசுவாமிக்கிட்ட ஒருத்தர் பக்தர் சொன்னார், சுவாமி நீங்கள்லாம் பகவானை பார்த்துருக்கீள், நாங்கள்லாம் பார்க்கலையே பகவானை அப்படின்னு. அப்போ குஞ்சுசுவாமி சொன்னார், பகவானை நாங்களும் பார்க்கலை, யாராலையும் பார்க்க முடியாது, அவர் சரீரமில்லாத வஸ்து, அவர் அசரீர வஸ்து, அப்படி பார்க்கணுமானா ஹிருதயத்தில் திறந்து உள்ளே இருந்து அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன் அப்படின்னு ஹிருதயத்தில் பார்த்தா உங்களுக்கும் பார்க்கலாம், எல்லாருக்கும் பார்க்கலாம், எல்லாரோட ஹிருதயத்திலே இருக்கார். இனி அண்ணாமலைங்கிறது பகவானோட உருவம் தானே அப்படின் இருக்கு இல்லையா, பகவானே பார்த்து மதிமறந்து நின்று அந்த உருவம் நம்ம முன்னால் இருந்துகிட்டே இருக்கேன். பகவானே சொல்கிறார் அருணாச்சல அஷ்டகத்தில், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறதுக்காகவே விண்டிடாது உன் நிலை விளக்கிட என்றே விண்டலம் அச்சலமாக விளங்கிட நின்றாய், மௌனமாக உபதேசம் பண்ணுறதுக்காகவே ஆகாசமும் பூமியுமா இவ்வளவு பெரிய உருவத்தில் இனிமேல் யாரும் பார்க்காம இருக்க வேண்டாம், எவ்வளவோ யோஜனை மூன்றாம் இஸ்தலவாசருக்கு இவ்வளவு தூரத்துக்கு யோஜனைக்கு எல்லாருக்கும் தெரியட்டும்னு விண்டலம் அச்சலமாக விளங்கிட நின்றாய். முருகனார் சுவாமி சொல்லுவார், எங்களுக்கு குரு எங்கே கிடைக்கும், ஞானிகள் எங்கே இருக்கா, ரியலைஸ்டு பீப்புள் எங்கே இருக்கான்னு எல்லாம் கேட்டால் இந்த முன்னாடி ஒரு பெரிய வைபவம் இருக்குது, உன் கண்ணுக்கு தெரியலையாப்பா, அவா இருக்காளா இவா இருக்காளா, குரு எங்கே கிடைக்கிதுங்கன்னு ஏன் இப்படி அலையறேன், விண்டலமச்சலமாக விளங்கிட நின்றாய். அந்த ஒரு திவ்யக்ஷேத்திரத்தில் புதுசாக வெளியிலேருந்து வந்தவாளுக்கு சரி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கிறவா எல்லாருமே பாக்கியம் பண்ணுவா. இந்த திவ்யக்ஷேத்திரம் இப்போ எல்லாம் நமக்கு வந்து எல்லாம் நிறைய பிஸி ரோடு, நிறைய வாகனங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டு போயிடுது. ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட ஒன்றுமே கிடையாது இந்த ஊரில், கொஞ்சம் ஆண்டி பெருத்த அண்ணாமலைன்னு சொல்லுவாள், கொஞ்சம் பிக்ஷாந்தேகிகள் தான் இருப்பாளே தவிர யாரும் இருக்க மாட்டான், கடைகள் கூட கிடையாது, எந்த சௌகரியமும் இருக்காது. அந்த அண்ணாமலை இன்றைக்கி எல்லா சௌகரியமும் பெரிய சிட்டி டவுன் எல்லாமே ஆயிடுது. அப்படியெல்லாம் இருந்தாலும் அது எதுவும் இங்கே முக்கியம் இல்லை, இங்கே நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு மகா வைபவம் இருக்கே, அந்த வைபவம் தான் ரமண மகர்ஷியை நமக்கு கொடுத்தது, அது வேறு இல்லை, ரமண மகர்ஷி வேறு இல்லை. அந்த ஒரு வைபவ க்ஷேத்திரத்தில் நாம் வந்தது எதுக்குங்கிறத மறந்துவிடாமல் அதுலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவா தான் பாக்கியம் பண்ணினவா. இதை ஹிருதயத்தில் வச்சுக்க வேண்டியது. நாளைக்கு நமக்கு பூர்த்தி ஆகிறது, நாளைக்கு தானே, நாளைக்கு பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு இதே சமயம் காத்தால் இதே டைம் தானே, வித்தியாசம் இல்லை. நாளைக்கு நாளைக்கு இதே டைமில் காத்தால் பார்க்கும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் 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 யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.